ரெவலேஷன் 21 அதிகாரம் வசனம் 1-3 வரைக்கும் நம்ம வாசிக்க கேட்கலாம்.
வெளிப்படுத்தின விசேஷம் 21 வசனம் 1-3 வரை. பின்பு நான் புதிய வானத்தையும் புதிய பூமியையும் கண்டேன். முந்தின வானமும் முந்தின பூமியும் ஒளிந்து போயின, சமுத்திரமும் இல்லாமல் போயிற்று. யோவானாகிய நான் புதிய எருசலேமாகிய பரிசுத்த நகரத்தை தேவனிடத்திலிருந்து பரலோகத்தை விட்டு இறங்கி வர கண்டேன். அது தன் புருஷனுக்காக அலங்கரிக்கப்பட்ட மணவாட்டியைப் போல ஆயத்தமாக்கப்பட்டிருந்தது. மேலும் பரலோகத்திலிருந்து உண்டான ஒரு பெரும் சத்தத்தை கேட்டேன். அது, இதோ மனுஷர்களிடத்தில் தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது, அவர்களிடத்திலே அவர் வாசமாயிருப்பார், அவர்களும் அவருடைய ஜனங்களாயிருப்பார்கள், தேவன் தாமே அவர்களோட கூட இருந்து அவர்களுடைய தேவனாக இருப்பார்.
நம்ம ரெவலேஷன்ல ஒரு புது சாப்டருக்கு நம்ம வந்திருக்கிறோம், 21 சாப்டர். இந்த அதிகாரமும் வரப்போற அதிகாரமும் பரலோகத்தை பத்தி பேசுற அதிகாரங்களா இருக்கு. ஒரு மனுஷன் வந்து அவர் வந்து ரொம்ப பயங்கரமான கிராமத்துல வளர்ந்தவர், நகரமே பார்க்காத ஒரு மனுஷன். அவர் அப்பா வீடு, அவர் அப்பா ரொம்ப ஏழைத்தான், ஆனா குடிசை வீட்டில தான் அவங்க இருந்த பழக்கம், மண்ணு வீட்டில தான் இருந்த பழக்கம். அந்த வீட்டில் இருந்த மனுஷன் ஆனா ரொம்ப பைபிள் படிக்கிற, பைபிள் ஆழமா தியானிக்கிற ஒரு மனுஷன். அவருக்கு ஒரு ஃப்ரெண்டு வந்து, சின்ன வயசுல இருந்தே ஃப்ரெண்டு கூட படிச்சவங்க, இவர் 35 ஆயிருச்சு ஆனா அந்த வீட்டில தான் இருக்கார். ஒரு ஃப்ரெண்டு, அவர் ரொம்ப பணக்கார ஃப்ரெண்டு. அவரை மீட் பண்ணிட்டு, ஐயோ எவ்வளவு நாள் ஆச்சு உன் கூட, நம்ம எவ்வளவு ஃப்ரெண்டா இருந்தோம், நான் உனக்கு ஒரு கிஃப்டா கொடுக்க போறேன், நம்ம ரெண்டு பேரும் வேர்ல்டு டூருக்கு போயிட்டு வரலாம் அப்படின்னு உடனே, சரி ஃப்ரெண்ட்ஷிப்காக ஒத்துக்கிட்டாரு, சரி போலாம் அப்படின்னு வேர்ல்டு டூர் இவங்க ரெண்டு பேரும் போறாங்க. வேர்ல்டு டூர் போகும்போது உலகத்துல இருக்கிற அதிசயங்களை எல்லாம் இவரு கூட்டு போய் காட்டுறாரு. இப்போ அங்க பார்த்தா ஈஜிப்டுடைய பிரமிட் பார் எவ்வளவு பெருசா இருக்கு, அதுக்கப்புறம் தி கிரேட் வால் ஆஃப் சைனா அது பாரு எவ்வளவு அதிசயமா இருக்கிறது, அதுக்கப்புறம் தாஜ்மஹால் பாரு எவ்வளவு அற்புதமா இருக்கு, ஐஃபில் டவர், லண்டன் பிரிட்ஜ், நயாகரா ஃபால்ஸ் அப்படின்னு பெரிய அதிசயங்கள்லாம் காமிச்சு, உலகத்துல இருக்கிற சகல பெரிய பெரிய மாளிகைகள், கட்டடங்கள், இன்பமான காட்சிகள் எல்லாத்தையும் அவர் காட்டுற காமிச்சு, உலகத்துல இருக்கிற சகல விதமான சாப்பாடு இல்லைங்களா, வேற ஒரு வேற ஊருக்கு போனா வேற வேற விதமான சாப்பாடு இருக்கும், வேர்ல்ட் டூர் போனா அப்படித்தான். அது எல்லாத்தையும் பார்த்துட்டு எப்படி இருக்குல்ல எப்படி இருக்குல்லாம் இவர் வந்து இந்த கிராமத்தாலு ஒரு ஒரு அதிசயமே அவர் முகலத்துல தெரியல, எல்லாத்தையும் பாக்குறாரு, தாஜ்மஹால் அப்படி பாக்குறாரு. இவரு ரொம்ப நேரம் கவனிச்சுக்கிட்டே வர்றாரு, என்னடா இந்த பட்டிக்காடுன்னு கூட்டுன்னு வந்து இவரெல்லாம் நம்ம காட்டுறோம், அமெரிக்காலாம் காட்டுறோம், இதெல்லாம் காட்டுறோம், வேர்ல்டு டூர் கூட்டு வந்திருக்கோம், ஒரு சொன்னரும் இல்லாத ஊன்னு தலாட்டுறாருன்னு பேஜாரா பட்டுக்கிட்டு. சரி, எல்லாம் முடிஞ்ச பிறகு இவங்கெல்லாம் ஒரே அதிசயம், வா வா வான்னு பாக்குறாங்க. இவருக்கு ஒரு இதம் இல்லைன்றாரு. அப்புறம் இவரு கூட்டு வந்து, என்னப்பா எப்படி இருந்துச்சு, சூப்பரா இருந்துச்சுல வேர்ல்ட் டூர் எல்லாம் முடிஞ்ச பிறகு அவர் கேக்குறாரு. அவரு அது இந்த வேர்ல்ட் டூர் எல்லாம் முடிஞ்சிச்சு, எப்படி இருக்குப்பா, நீ இதெல்லாம் பாத்துருக்கிறிய எப்படி இருக்கு அப்படின்னா, இது எங்க அப்பா வீட வந்து இது ஒன்றும் பெருசு இல்ல அப்படின்னாரோ. அவருக்கு பார்த்துட்டு, என்னப்பா இதெல்லாம் பார்த்த, எவ்வளவு அதிசயத்தெல்லாம் நாங்க காமிச்சோம், இதெல்லாம் பார்த்துட்டு நீ என்ன சொல்றேன்னா, எங்க அப்பா வீட வேணும், இது ஒன்றும் பெருசு இல்லை அப்படின்னாரு. கிராமத்துல பேசாங்க, அதெல்லாம் அதை விட இது ஒன்றும் பெருசு இல்லைன்னு. இவருக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சான், பாருங்க எப்படி இருக்கும், வேர்ல்ட் டூர் கூட்டு போய் இப்படி பேசுறாரு அவருன்னு. அப்புறம் இவருன்னா மென்டலா, இவருன்னா லூசா, இவனுக்கு நம்ம ஏதாவது மூளைகள கெட்டு போச்சான்னு அவங்க வீட்டுக்கு போன் பண்ணி கேக்குறாங்க, என்ன ஆச்சு இவருக்கு அப்படின்னா, ஐயோ ஒரு 6 என்ன பண்றாரு, இந்த ரெவலேஷன் 21-22 கார் வச்சு திறந்து பார்த்துட்டு கனவு காலறதே இந்த இவனுக்கு இதா ஆயிருச்சுப்பா, அதையே பார்த்துக்கிட்டு இருக்கான், அதனாலதான் இவனுக்கு இப்படி ஆயிருச்சு அப்படின்னாரு. பார்க்கும் போது அவர் அப்பா வீடுன்னு அவர் சொன்னது அந்த குடிசை வீடு இல்ல, இந்த பரலோக தகப்பனுடைய வீட அந்த மனுஷன் ருசி பார்த்ததுனால, அதனோட மகிமையை ஓரளவுக்கு உணர்ந்ததுனால, இந்த உலகத்துல இருக்கிற சகல மகிமை மகத்தான வேர்ல்ட் டூர்னா ஏங்குறோம், அதெல்லாமே உலகத்தின் காட்சிகள் உலகத்தின் மாளிகைகள் மகிமைகள் எல்லாமே மங்கி போது அந்த மகிமைக்கு முன்பதாக அந்த மகிமையை ஓரளவுக்கு விசுவாச கண்ணால் பார்த்த கண்கள் இந்த உலக மகிமையை அவ்வளோ மங்கி போனமா தான் பார்க்கும். அந்த மாதிரி நம்ம காட்சினா எவ்வளோ நல்லா இருக்கும்னு எனக்கு ரொம்ப விருப்பம். எனக்கு என்னுடைய ஜபம் நம்ம எல்லாருக்கும் அப்படி ஆச்சுன்னா, இந்த உலகத்தின் கவர்ச்சி குறைஞ்சிச்சுன்னா, அந்த பரலோ விசுவாச கண்ணால் காண்கிறோம் அப்படின்றோம் இல்லைங்களா. இந்த ரெண்டு அதிகாரங்கள் நம்ம படிக்கும் போது பரலோக மகிமை, பரலோகமே என் சொந்தமே, த குளோரி ஆஃப் ஹெவன், பிதாவுடைய வீட்டின் மகிமையை விசுவாச கண்ணால் நாம் பார்த்து இந்த உலகத்தின் மகிமையில ஹே அப்படின்ற மாதிரி நம்மளும் சொல்றவர்களா மாற முடியாதா அப்படின்ற ஒரு ஆசை. பரிசுத்தாவி நமக்கு அதை செய்ய முடியும் பாருங்களேன், பரிசுத்தாவி நமக்கு அதை செய்ய முடியும். எல்லா சரித்திரத்தை சப சரித்திரத்தை எடுத்து பார்த்தோம்னா பரிசுத்தமான்கள் தேவ ஜனங்களுடைய மனது நிரப்பி இருந்தது வந்து பரலோகம், பரலோக சிந்தை உள்ளவர்கள் தான் அவங்க எல்லாருமே. பரலோகத்தை பத்தி பல பாட்டுகள் இருக்கு இல்லைங்களா. இப்ப நம்ம பாடினோம், ஜோதி தோன்றும் ஒரு தேசம் உண்டு, ஜோதி தோன்றும் மேல்லோகத்தில் என் பங்கு நீ அப்படின்னு பாடுறோம் இல்லைங்களா. இன்னொரு பாட்டு பரலோகமே, அதுதான் பாடலாம் ட்ரை பண்ண ஆரம்பத்தில், பரலோகமே என் சொந்தமே என்ன சொல்றாரு என்று காண்பேனோன் ஏங்கிறார் மனுஷன். எப்போ பார்க்க போற பரலோகமே என் சொந்தமே ஏக்கம் வாஞ்ச பாருங்களேன் அந்த மாதிரி இருக்கு. இது வந்து பரலோகம் பத்தி எல்லா பரிசுத்தவான்களும் ஏங்கி இருக்கிறாங்க, ஏங்கினா அந்த மாதிரி இந்த மாதிரி ஏங்கி இல்ல, அதை ஏங்கி ஏங்கி அதை பத்தி பாட்டை பாடி எழுதி வச்சிருக்கிறாங்க. பரலோகத்தை எப்ப பார்க்க போறோம் எப்ப பார்க்க போறோம், சங்கீதம் 77 கர்த்தாவே உம்மை அன்றி பூமியில பரலோகத்தில் எனக்கு யார் உண்டு, மேல்லோகத்தில் எனக்கு யார் உண்டு, பூமியில உம்மை அன்றி நான் வேற எதையுமே வாஞ்சிக்கிறது இல்ல. நம்மளும் ஒரு பாட்டு பாடுறோம், தேவனே உன் மண்டை கிட்டி சேர நான் வாஞ்சிக்கிறேன், நான் வாஞ்சிக்கிறேன், எந்த அளவுக்கு வாஞ்சிக்கிறேன், மாபலிய கோரமான சிலுவையில என்ன தொங்க வச்சு, நீர் இங்க சிலுவையில இருக்கிறீன்னா, நீங்க மேல இருக்கிறீன்னா, என்ன சிலுவையில அரைஞ்சாலும் பரவாயில்ல, உன்கிட்ட வரும்படிக்கு சிலுவையில அரைஞ்சு அந்த வலிய தாங்கிட்டு கூட அது உன்கிட்ட கொண்டு வந்துச்சுன்னா அதுக்கும் நான் ரெடியா இருக்கிறேன் அப்படின்னு ஏங்குறாங்க பாருங்களேன். பரலோகத்தின் ஏக்கம், பரலோகத்தின் ஏக்கம் எவ்வளவு பெருசு, பெரிய ஆசீர்வாதம். ஏன்னா இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் தேவனை தரிசிப்பார்கள் அப்படின்னு வேதம் சொல்லுது. இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள், நம்ம இருதயம் அதிக அதிகமா சுத்தம் ஆவறதுக்கு, சுத்தம் ஆனதுக்கு ஒரு அடையாளம் என்ன தெரியுமா, தேவனை பார்க்கறதுக்கு நம்ம ரொம்ப வாஞ்சிப்போம். பரலோக வாஞ்சை நமக்கு வர ஒரு அடையாளம், நம்ம இருதயம் சுத்தம் ஆச்சுன்னா, அதிகமான சுத்தம் ஆச்சுன்னா பரலோகத்துக்கு போகணும்னு தான் ஆசை ரொம்ப அதிகமாகும், அது ஒரு அடையாளம். எல்லா நூற்றாண்டுகளும் எல்லா விசுவாசிகளும் இந்த உலகத்துல இருக்கிற எந்த மாயையும் தங்களுடைய இருதயத்தை ஆத்மாவை திருப்தி செய்யாது என்பதை அறிந்து கடலுடைய பிரசன்னம் கடவுளோடு சதா காலங்களும் இடைவேளை இல்லாம தடையில்லாம கம்யூன் பண்றது எப்போ அப்படின்றதுக்காக ஏங்கி இருக்காங்க. அதனோட ஆசை, அதனுடைய எதிர்பார்ப்பு, அந்த ஆசை அந்த எதிர்பார்ப்பு வந்து இந்த உலகத்தில் இருக்கிற எந்த பாடுகளும் சரி அதை சகித்துக் கொள்றதுக்கு அவங்களுக்கு வல்லமை கிடைச்சிருக்கு, அந்த ஏக்கம் அப்படி கொடுத்திருக்கு. பரலோக சிந்தை, பரலோக வாஞ்சை, ரெண்டு வார்த்தையை ஞாபகம் வச்சுக்கணும், பரலோக சிந்தை, ஹெவன்லி மைண்டட்னஸ், புரியுதுங்களா, ஹெவன்லி மைண்ட். ஒரு பாட்டு கூட வருது, ஹெவன் ஆன் மை மைண்ட் அப்படின்னு ஒரு பாட்டு, நல்ல பாட்டு, ஒரு ஃபோக் சாங் மாதிரி, ஹெவன்லி மைண்ட், பரலோக சிந்தை. ஆனா நம்ம வாழ்ற ஒரு ஜெனரேஷன் எடுத்துக்கிட்டோம்னா ஒரு மாறுபாடான ஜெனரேஷன் இல்லைங்களா, ஒரு க்ரூக்கிட் ஜெனரேஷன். இது நேரான ஜெனரேஷன் இல்ல, பேதுரு பார்த்து சொல்றாரு, இந்த மாறுபாடான சந்ததியிலிருந்து உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள், மனம் திரும்பி தேவன் பக்கம் வாங்க அப்படின்றார். மாறுபாடான ஜெனரேஷன்ல பிறந்த நம்மளும் அந்த மாறுபாடான ஜெனரேஷன் பிள்ளைகள் தான். நமக்கு பரலோக சிந்தை எங்க இருக்குது, இருக்கிற சிந்தையெல்லாம் மெட்டீரியலிசம் தான் இல்லைங்களா, பொருளாசை, ரொம்ப பொருளாசை, உலக ஆசை, உடனே திருப்தி செய்யக்கூடிய ஆசை தான் நம்ம மனதை நிரப்பி இருக்கிறது தவிர பரலோக சிந்தைக்கே நம்ம மைண்ட்ல இடமே இல்லை பாருங்களேன். ஏன் உலக சிந்தை அவ்வளவு ஆட்கொண்டு மனசை பூர்த்தியா நிரப்பியிருக்கிறதுனால பரலோக சிந்தைக்கு இடம் இல்ல. சர்ச்னு எடுத்து பார்த்தோம்னா சர்ச் பரலோகத்தின் ஒரு மினியேச்சர், ஒரு சாம்பிள். ஆனா சர்ச் எப்படி இருக்கு, வேர்ல்ட்லி தான் சர்ச்சஸ் எல்லாம். சர்ச்சுங்கெல்லாம் உலகம் தான் பாருங்களேன். வேர்ல்ட்லி, ஏன் வேர்ல்ட்லி, எப்ப எதை வச்சு வேர்ல்ட்லி என்ன முடியும், எங்க சர்ச்சை பத்தி பரலோகத்தை பத்தி பிரசங்கம் எங்கெங்க சர்ச்சில் கேட்கிறோம் இப்பெல்லாம் இல்லைங்களா. நம்ம எத்தனை பிரசங்கங்கள் கேட்கிறோம் பரலோகத்தை பத்தி, பரலோகத்தை குறித்து இன்ட்ரெஸ்டே இல்லாத இருக்கிறது ஒரு பெரிய அடையாளம் சர்ச் வேர்ல்ட்லின்னு. பரலோகத்தை குறித்து இன்ட்ரெஸ்ட் எங்கெங்க இருக்கு, பரலோகத்தை குறித்து இப்பெல்லாம் எங்கெங்க பாடுறாங்க, பரலோகத்தை குறித்து பிரசங்கம் எங்க இருக்குது இல்ல பாருங்களேன். ரொம்ப அரிதான இது பரலோகத்தை குறித்து. எல்லாருக்கும் என்ன வேணும், இப்போ ஏர் அண்ட் நவ், ஆசிர்வாதம் ஆசிர்வாதம் ஆசிர்வாதம். எங்க ஆசிர்வாதம், இங்க வேணும் ஆசிர்வாதம் இல்லைங்களா. இப்ப வேணும் ஆசிர்வாதம், இங்க வேணும். ஆனா பரலோக எண்ணம், பரலோக சிந்தை என்பதே மனிதர்களுக்கு இல்லாம போகுது. பாருங்களேன், பரலோகத்தை பத்தி மெசேஜே இல்ல. கிறிஸ்தவங்க வந்து உலகத்துல பொக்கிஷங்களை சேர்க்கறதுல தான் ரொம்ப கவனமா இருக்கிறதே தவிர பரலோகத்துல பொக்கிஷம் சேர்க்கறது எங்க இருக்கு. எத்தனை கவலைகள் நமக்கு இல்லைங்களா, எவ்வளவு கவலைகள். என்ன கவலைகள், நம்முடைய எதிர்காலத்தை குறித்து கவலைகள், நம்முடைய ஃபியூச்சரு, நம்முடைய பென்ஷனு, நம்ம இன்வெஸ்ட்மெண்ட், வயசான காலத்துல எப்படி இருப்போன்றதான் மைண்ட்ல ரொம்ப இருக்கே தவிரல பரலோகத்துல நம்ம எப்படி இருப்போன்றத நினைக்கிறோமா நம்ம இல்ல பாருங்களேன். அது ரொம்ப குறைவா இருக்கிறது. ஈசா மாதிரி இப்ப இருக்கிற காரியம் திருப்தி ஆனா போதும், பரலோக இப்ப இருக்கிற காரியத்துக்காக நித்திய காரியத்தை கூட கொஞ்சம் அளவுக்கு தியாகத்தை செஞ்சிருவோம். பரலோகத்தை பத்தி நம்ம அவ்வளவு பேசுறது இல்ல, அவ்வளவு பாடுறது இல்ல, அவ்வளவு இன்ட்ரெஸ்டும் பரலோகத்தை பத்தி இல்ல, பரலோக சிந்தை நமக்கு இல்லாம தான் இருக்கு. அதனால ஒரு பெரிய லாஸ், பெரிய இழப்பு நமக்கு. என்ன மாதிரி இழப்பு, பரலோக சிந்தை வந்து பெரிய காரியங்களை செய்யும். அதை நம்ம படிக்க போறோம். என்ன செய்யும், பெரிய சந்தோஷத்தை கொடுக்கும் பரலோக சிந்தை. முதலாவது பரிசுத்தத்துக்கு பெரிய ஊக்கத்தை கொடுக்கும் பரலோக சிந்தை, பெரிய வளர்ச்சியை கொடுக்கும். தேவனிடத்துல நெருங்குவதற்கு நமக்கு உதவியா இருக்கும் அது. பரலோக சிந்தை வந்து பரிசுத்தமா வாழ்றதுக்கு பெரிய மோட்டிவேஷன் மாத்திரம் இல்லாம கிறிஸ்துவோடு நெருங்கி ஒரு பெரிய பவர் நமக்கு பரலோக சிந்தை கொடுக்கும். ஆனா அந்த சிந்தையெல்லாம் இல்லாம உலக சிந்தையில நிரப்பி நம்ம வாழ்க்கைய பல விதங்கள்ல வேஸ்ட் பண்றவர்களா தான் இருக்கும், நேரத்தை வேஸ்ட் பண்றவர்களா தான் இருக்கும். பரலோக வல்லமையே நிறுத்துகிற மாதிரி வாடி போற காரியங்கள்ல பல விதமா நாம் முழுகி இருக்கிறோம். ரொம்ப முக்கியம் நமக்கு நம்ம பரலோக சிந்தை உள்ளவர்களா மாறுறது. ரொம்ப முக்கியம் நம்முடைய வளர்ச்சிக்கும் பரிசுத்த வாழ்க்கையில வளர்றதுக்கும். நம்ம ஆண்டவருக்கு ஏதாவது செய்யறதுக்கு, ஆண்டவர்கிட்ட இருந்து பலனை எதிர்பார்க்கறதுக்கு, ஆண்டவருக்கு ஏதாவது செய்யணும் அப்படின்ற ஒரு ஆர்வமே நமக்கு வருது பரலோக சிந்தை உள்ளம்போது இருக்கும்போது தான் பாருங்களேன். அதனால பரலோக சிந்தை பெரிய விசேஷம். அது ரொம்ப நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கைக்கே அர்த்தத்தை கொடுக்கறது பரலோக சிந்தை. அதனால தான் பைபிள்ல ஒரு கிறிஸ்டியன் லைஃப் வாழ முடியறதே பரலோக சிந்தை தான் பாருங்களேன். ஹோலியா வாழணும், பரிசுத்தமா வாழணும், காலைல நம்ம படிச்சோம் வேலையை நம்ம எப்படி செய்யணும், அந்த மாதிரி எல்லாம் வாழணும்னாவே பரலோக சிந்தை இருந்தா தான் முடியும். அதனாலதான் பைபிள் அடிக்கடி நமக்கு சொல்லப்படுறது என்ன, பூமி கடுத்தவைகளை நாடாமல் மேலானவைகளை நாடுங்கள், கிறிஸ்துவோடு நீங்கள் எழுந்தது உண்டானால். ரட்சிக்கப்பட்டிருக்கிறியா, ஞானஸ்தானம் எடுத்து தண்ணியில எழுந்திருச்சு வந்த மாதிரி கிறிஸ்துவோடு உயிர்த்தெழுந்தது உண்டானால், பூமி கடுத்தவைகள் அல்ல மேலானவைகளை, கிறிஸ்து எங்க இருக்கிறாரோ அந்த மேலானவைகளை நாடுங்கள் அப்படின்னு வேதம் நமக்கு சொல்லுது. ஒன்னு யோவான் 2:15 நமக்கு போட்டிருக்கு, உலகத்தையும் உலகத்தில் உள்ளவைகளையும் நேசிக்காமல் உலகத்தின் இச்சைகள், மாம்சத்தின் இச்சைகள், ஜீவனத்தின் பெருமை பிதாவினால் உண்டாகாமல் உலகத்தினால் உண்டாயிருக்கிறது அப்படின்னு நம்ம போட்டிருக்கு. ஜேம்ஸ்ல உலகத்தின் சிநேகம் தேவனுக்கு பகை, உலகத்தின் சிநேகம் தேவனுக்கு பகை அப்படின்னு போட்டு. ரொம்ப முக்கியம் ஒரு கிறிஸ்தவன் பரலோக சிந்தையா வாழ்றது. ஏன்னா ஒரு கிறிஸ்தவனுக்கு சந்தோஷம் சமாதான ஊற்றே பரலோக சிந்தை தான், பரலோக சிந்தை. அப்படி இல்லாம இந்த உலகத்துக்காக ஒரு கிறிஸ்தவன் வாழ்ந்தான்னா 1 கொரிந்தியர்ல என்ன போட்டிருக்கு, 5:19 இம்மைக்காக மாத்திரம் படிங்களா, 1 கொரிந்தியர் 5:19. ஓகே, 2 கொரிந்தியர் சாரி, 2 கொரிந்தியர் 5:19.
மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாய் இருக்கின்ற
2 கொரிந்தியர் 5:19 அந்த போட்டிருக்கு. இம்மைக்காக மற்றும்
அது என்னவெனில் தேவன் உலகத்தாருடைய பாவங்களை என்னாமல்
இல்ல சாரி நானே படிக்கிறேன். அது என்ன போட்டிருக்கு, 2 கொரிந்தியர் 5:19 பாத்தீங்கன்னா, இம்மைக்காக மற்றும் நாம் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை உள்ளவர்களா இருந்தால் எல்லா மனுஷரை பார்க்கிலும் பரிதபிக்கவர்களாய் இருப்போம். அதாவது என்ன சொல்லுது, இந்த உலகத்துக்கு மாத்திரம் நம்ம கிறிஸ்துவ மேல நம்பிக்கை உள்ளவர்களா இருந்தோம்னா எல்லா மனுஷங்களோட பரிதபிக்கிற வாழ்க்கைத்தான் நம்ம வாழுவோம்னு போட்டிருக்கு. பாருங்களேன், ஒரு பெத்தடிக் பிட்டியபிள் லைஃப். இந்த உலகத்துக்காகத்தான் கிறிஸ்துவ நம்ம நம்பி இருக்கிறவர்களா இருந்தோம்னா பரிதபிக்கிற வாழ்க்கைத்தான் நமக்கு இருக்க முடியும். எல்லா மனுஷரை விட என்ன போட்டிருக்கு, 5:19 தானே, வேற வசனமா என்ன படிங்க,
அது என்னவெனில் தேவன் உலகத்தாருடைய பாவங்களை எண்ணாமல் கிறிஸ்துவுக்குள் அவர்களை தமக்கு ஒப்புரவாக்கி ஒப்புரவாக்குதலின் உபதேசத்தை எங்களிடத்தில் ஒப்புவித்தார்.
சரி, ஒருவேளை நான் தப்பா நோட் பண்ணிக்கலாம், அந்த வசனம் இருக்கு நான் சொல்றேன். அந்த மாதிரி இம்மைக்கு மட்டும், இந்த உலகத்துக்கு மட்டும் நம்ம கிறிஸ்துவை நம்பிக்கிறவர்களா இருந்தோம்னா எல்லா மனுஷரோட பரிதபிக்கிறவர்களா இருப்போம். ஏன் நமக்கு, ஏன்னா நமக்கு சந்தோஷம் கொடுக்கக்கூடிய சகல ஊற்றம் பரலோகத்துல இருக்கு. நம்ம பிதா பரலோகத்துல இருக்கிறாரு, கிறிஸ்து பரலோகத்துல இருக்கிறாரு, பரிபூர்ணப்பட்ட பரிசுத்தவான்கள் நம்முடைய முப்பிதாக்கள் பரலோகத்துல இருக்காங்க, நம்ம பேரு பரலோகத்துல எழுதப்பட்டிருக்கு, நம்முடைய உயிர் பரலோகத்துல இருக்கு, நம்முடைய சொத்து அழியாததும் வாடாததும் மாசற்றதான சொத்து பரலோகத்துல சுதந்திரம் நமக்காக ரிசர்வ் பண்ணி பரலோகத்துல இருக்கு. நம்ம பரலோக குடிமக்களா இருக்கிறோம், பரலோக வெகுமதி நமக்கு பரலோகத்துல இருக்கு. ஆகவே பரலோக சிந்தை நமக்கு ரொம்ப அவசியம். அதனாலதான் இயேசு சொன்னாரு, ரொம்ப உலகத்தை பத்தி கவலைப்பட்ட சீஷர்களை பார்த்து உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதா, ஏன் எல்லாம் மாறிட போதுனாரா, இல்ல நான் என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலம் இருக்கிறது, அநேக வாசம் நான் அதை ஆயத்தம் பண்ண போகிறேன், அதை செஞ்சுட்டு நான் உங்ககிட்ட வரப்போறேன், உங்களை அங்க கூட்டு போக வரப்போறேன். ஒரு உண்மையான நிரந்தரமான ஆறுதல் ஒரு கிறிஸ்தவனுக்கு வந்து பரலோக சிந்தை தான் கொடுக்க முடியும், பரலோக சிந்தை தான் கொடுக்க முடியும். அது பெரிய ஆசீர்வாதங்களை ஒரு கிறிஸ்தவனுக்கு, சந்தோஷத்தை ஆனந்தத்தை ஒரு கிறிஸ்தவனுக்கு அது ஏற்படுத்தக்கூடியதா இருக்கிறது. ஒரு மனுஷன், ஒரு பெரிய பணக்காரர் விசுவாசி, அவர் சொல்றாரு, அவர் சாட்சி எழுதி வச்சிருக்காரு, அந்த பரலோக சிந்தை எனக்கு கிடைப்பதற்காக கடவுள் என்ன மகா தரித்திரரா பண்ணி, என்ன துன்பங்களை அனுபவிக்கிறவர்களாக, என்ன வியாதி உள்ளவனா பண்ணிட்டாலும் பரவாயில்ல, எனக்கு பரலோக சிந்தை வேணும். இந்த உலகம் எனக்கு பிடிக்க கூடாது, இந்த உலகம் எனக்கு கம்ஃபர்டபுளா வசதியா எனக்கு இருக்கக்கூடாது. எப்படி அது சொல்றாரு, அது நல்ல ஜபமா எனக்கு தெரியல, ஆனா அப்படி சொல்றாரு. பாருங்களேன், அந்த பரலோக சிந்தையினுடைய நன்மைகள் ஆசிர்வாதத்தை தான் உணர்ந்ததுனால அப்படி சொல்ற, அவ்வளவு அளவுக்கு அது மேல வாஞ்ச. இந்த உலகம் எனக்கு வசதியா இருக்கக்கூடாது, நல்லதா இருக்கக்கூடாது, பரலோகத்தை வாஞ்சிக்க முடியாதபடிக்கு ஒரு நிலைமை எனக்கு வந்துடக்கூடாது, எனக்கு பரலோக சிந்தை வேணும்ன்றதுக்காக அவர் சொல்றாரு. ஆனா சோககரமா எல்லா மனிதர்களும் எப்படி, மார்க் ட்வேன் ஒருத்தர் ரைட்டர் இருந்தார், அவர் என்ன எழுதுறாருன்னா, பரலோகத்தெல்லாம் நீ வச்சுக்க, நான் பர்முடாக்கு போறேன் அப்படின்னு அவரு எழுதி வச்சிருக்காரு. பர்முடானா அந்த காலத்துல அமெரிக்கா மாதிரி, ஒரு ஆஸ்திரேலியா மாதிரி இடம், பரலோகத்தெல்லாம் நீங்க வச்சுக்கங்க நான் போறேன் அப்படின்னு. அந்த மாதிரி தான் மக்கள் இருக்கிறது. சோகம் பாருங்க, பரலோக வாஞ்சை பல நன்மைகளை நமக்கு கொடுக்கும். என்ன நன்மைகள் கொடுக்கும், ஒரு சில நன்மைகளை நான் லிஸ்ட் பண்ணிருக்கேன் பாருங்களேன். என்ன பண்ணும், முதலாவது நான் மெய்யாகவே மறுபடியும் பிறந்தேன்றதுக்கு ஒரு பெரிய அடையாளம் பரலோக சிந்தை. ரெண்டாவது, பரலோக சிந்தையா இருக்கிற போது முழுமையா எந்த அளவுக்கு பரலோக சிந்தை உள்ளவர்களா நாம் இருக்கிறோமோ அந்த அளவுக்கு ஒரு சிறந்த வாழ்க்கை இந்த உலகத்துல நம்மளால வாழ முடியும். ஒரு முரண்பாடா அது தெரியலாம், ஆனா ரொம்ப உண்மை அது. எந்த அளவுக்கு நான் பரலோக சிந்தை உடையவனா இருக்கிறேனோ அந்த அளவுக்கு என் வாழ்க்கை இந்த உலகத்தில் ரொம்ப சிறந்ததா இருக்கும். ரொம்ப எக்ஸலன்ட் லைஃப். பேதுரு சொல்லிட்டு வரல, எப்படி எக்ஸலன்ட் லைஃப் வாழ்றது? பரதேசிகளா அந்நியர்களா நீங்க இருக்கும்போது தான் இங்க எக்ஸலன்ட் லைஃப் வாழ முடியும். பாருங்க, பரலோக சிந்தை இருக்கும்போது தான் இந்த உலகத்தில் எக்ஸலன்ட் வாழ முடியும். ஏன்னா பரலோக சிந்தை உடையவர்களா நம்ம ஆயிட்டோம்னா இந்த உலகத்தில் கடவுள் நமக்கு எந்த விதமான வெகுமதியோ எது கொடுத்தாலும், வேர்ல்டு டூர் போனாலும், அது நம்ம ஆண்டவர்கிட்ட இருக்கிற ஐக்கியத்திலிருந்து நம்மளை பிரிக்க முடியாது. அந்த காரியம் வந்து நம்ம ஆவிக்குரிய காரியத்தை கெடுத்துக்கிற மாதிரி துஷ்பிரயோகம் பண்ற ஒரு மனநிலைமையில நம்ம இருக்கவே மாட்டோம். அதை ருசி பார்த்துட்ட உடனே இதெல்லாம் கீர்த்தரமா நமக்கு தெரியும். அந்த நாள் எந்த உலக காரியங்களும், உலக ஆசீர்வாதங்களும், ஒரு ஒரு வசதிகளும் நம்மளை ஒரு பொருளாசக்காரனாகவோ ஒரு இச்சை உள்ளவனாகவோ மாத்த முடியாதுன்ற, புரியுதுங்களா? அதனால அந்த பரலோக சிந்தை உள்ளவர்களா இருக்கும்போது உலக காரியம், ஒரு சிறந்த வாழ்க்கை உலகத்துல நம்மளால வாழ முடியும். பாருங்களேன், பரலோக சிந்தை, ஏன்னா தேவனோடு இருக்கிற ஒரு ஐக்கியம், தேவனோடு கம்யூன் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது உலகத்துல உலகம் பார்க்கும்போது ஒரு சிறந்த வாழ்க்கையா தான் நம்ம வாழ்க்கை அமையும். இன்னும் என்ன செய்து, பரலோக சிந்தை வந்து பரலோகத்துக்காக வாஞ்சை என்ன செய்யும், ஒரு ஒரு இன்பத்துக்கு, ஒரு இன்பமான சந்தோஷமான ஒரு வாழ்க்கைக்கு வழி பரலோக சிந்தை. ஏன்னா பரலோக சிந்தை உடையவர்களா நம்ம இருக்கும்போது இந்த உலகத்தில் வருகிற எந்த உபத்திரமும் நம்மளால தாங்கிக்க முடியும். நம்ம மனசை கலக்காது, நம்மள தலகீழா மாத்தி ஒரு கெதிகலங்க வைக்காது. புரியுதுங்களா? பரலோக சிந்தை உள்ளவர்களுக்கு இந்த உலக காரியங்கள் எவ்வளவு பெரிய காரியங்கள் ஆனாலும் சரி, ஒரு சமாதானத்தோடு சாந்தத்தோடு பவர்ஃபுல்லா அதை ஹேண்டில் பண்ண நம்மளால முடியும். அவ்வுலக வாழ்வைக்கான காத்திருக்கிறேன், என்ன வருது, இவ்வுலக பாடு என்ன என்ன செய்திடும், அதுதாங்க பரலோக சிந்தை. இந்த உலக காரியங்களை அதெல்லாம் கடந்து நான் இருக்கிறேன், என் மனசு அதெல்லாம் கடந்து இருக்கு. இந்த உலக காரியங்கள் என்ன ஒண்ணு செஞ்சிட முடியாது, நான் அவ்வளவு பாதிக்க முடியாது என்பதை நம்ம மனசுல வச்சுக்கணும். என்ன என்ன செஞ்சிடும், அது மாத்திரம் இல்லாம பரலோக சிந்தை பாவத்துக்கு விரோதமாக ஒரு பெரிய பாதுகாப்பு. பரலோக சிந்தை பாவத்துக்கு விரோதமாக, ஏன்னா பரலோக இன்பங்களை பரலோக சிந்தையை நம்ம உடையவர்களா இருக்கும் போது மாம்ச இச்சைகள் உலக பாவ காரியங்களுக்கு அவ்வளவு லோ கிளாஸா ஒரு ஸ்லம்முக்கு இறங்கி வர மாதிரி நமக்கு போயிரும். அதுக்கு வர்றதுக்கே நமக்கு பிடிக்காது, ரொம்ப இறங்கி வரணுமா போயிரும், அது நமக்கு பிடிக்காது. அந்த மாதிரி ஒரு நன்மையா பரலோக சிந்தை இருக்கும். ஒரு பன்னி தொட்டிக்கு போற மாதிரி, அசுத்தத்துக்கு போற மாதிரி பரலோக சிந்தை நம்மளை மாத்தி விடும். இன்னொன்னு, பரலோக சிந்தை பரலோக வாஞ்சை காண்டி நமக்கு இருந்துச்சுன்னா, பரலோக சிந்தை உள்ளவர்களா நம்ம இருந்தோம்னா, ஆண்டவருக்கு ஆவிக்குரிய சேவை செய்யறதுக்கு அது கொடுக்கற பவர் மாதிரி வேற எதுவுமே கொடுக்காது. புரிஞ்சுக்குதுங்களா? ஆண்டவருக்கு செய்யறதுக்கு வல்லமையா பெரு பெரிய காரியங்களை ஆண்டவருக்காக செய்யறதுக்கு, பெரிய பெரிய மனுஷர்களை எடுத்து பாருங்க, ஆண்டவருக்காக பெரிய காரியங்களை செஞ்சவங்க எல்லாருமே பரலோக சிந்தை உடையவர்கள் தான், பரலோக வாஞ்சை உடையவர்கள். பாருங்களேன், கிறிஸ்தவர்கள் ரொம்ப மெதுவா ஓடுறதுக்கு காரணம் என்ன? ரொம்ப மெதுவா ஓடுறதுக்கு ஆண்டவருக்கு கொஞ்சம் முடிஞ்சா கொஞ்சம் செய்யறதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தோம்னா, ஏன் ஒரு எந்த கிறிஸ்தவர்கள் மெதுவா ஓடுறாங்க, ஆண்டவருக்கு முடிஞ்சா ஏதாவது கொஞ்சம் செய்யலான்னு பாக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, அவங்க நித்தியத்தின் மேல வச்சிருக்கிற மதிப்பு அது வெளிப்படுத்துது. அவங்க ஏன் மெதுவா ஓடுறாங்க, ஏன் அவ்வளவுதான் ஆண்டவருக்கு செய்யறாங்கன்னா, இந்த வேல்யூ நித்தியத்துக்கு அவங்க எந்த அளவுக்கு மதிப்பு கொடுக்கறாங்கன்றது வெளிப்படுத்துது. ஆண்டவருக்காக என்ன செய்யறாங்கன்றது, உலகத்துக்காக பலவிதமான முயற்சிகள் இருக்கும் போது நித்தியத்துக்காக குறைவான முயற்சி ஏன் சில பேருக்கு வருதுன்னா, அவங்க மைண்ட்ல அவங்க சிந்தையில அவங்க முடிவு பண்ணிட்டாங்க, அவங்களுடைய முயற்சிக்கு ரொம்ப பாத்திரமானது இந்த உலகத்துக்குரிய காரியங்கள் தான், நித்தியத்துக்குரிய காரியங்கள் அல்லன்னு அவங்க முடிவு பண்ணிட்டாங்க. அதனால தான் அவங்க மைண்டு அவங்க லைஃப்ல ஆண்டவருக்கு செய்யற காரியங்கள் ரொம்ப குறைவா இருக்கிறது. என்ன ஒரு ஏமாற்றம், என்ன ஒரு வஞ்சனை, ஐஸ்வர்ய வஞ்சனை தான், வஞ்சனை இப்படித்தான் பண்ணும். நித்தியத்து காரியங்களுக்கே நம்ம இடம் கொடுக்காதபடிக்கு ஐஸ்வர்ய வஞ்சனை நம்மளை பண்ணி விட்டுறோம். எங்க ரொம்ப ஆண்டவர் சேவையில தீவிரத்தை பாக்குறோமோ, எங்க ரொம்ப ஆண்டவர் சேவையில ஆக்ரோஷத்தை பாக்குறோமோ, ஒரு நிறைவை பாக்குறோமோ, அந்த இடத்துல என்ன பார்க்கலாம், அந்த மைண்ட் வந்து பரலோக சிந்தை மைண்ட்னு பார்க்கலாம். பரலோக சிந்தை மைண்ட்னு பார்க்கலாம். ஒரு மனுஷன் இந்த உலகத்தில் சிறந்த வாழ்க்கை வாழுகிறான், எவ்வளவுதான் வசதி இருந்தாலும் அது அவனுக்கு எடுக்க மாட்டேங்குது. சோதனைகளுக்கு விரோதமாய் தான் நின்று மாம்ச இச்சைகள்ல போகாம வாழ்றான், கிறிஸ்துவுக்காக பயங்கரமான ஆவிக்குரிய சேவைகளை செய்ய பாக்குறான் அப்படின்னா அங்க என்ன பார்க்கலாம், பரலோக சிந்தை உடையவனா பார்க்கலாம். அது நிச்சயமா பார்க்கலாம். உலகத்துல வாழ்ந்த பெரிய கிறிஸ்தவர்கள், ஆண்டவருக்கு பெரிய பெரிய சாதனங்களை படைத்தவர்கள் எல்லாருமே பரலோக சிந்தை உடையவர்கள், பரலோக வாஞ்சை உடையவர்கள். அதை நம்ம மனசுல வச்சுக்கணும். பாருங்களேன், ஏன் இது எனக்கு அடிக்கடி சொல்லணும் இல்லைன்னா, ஒன்னு உதாரணத்துக்கு சொல்றேன். பாருங்களேன், ஒரு 5-6 வருஷம் நான் ஆண்டவருக்கு சேவை செஞ்சுட்டு வரேன் இல்லைங்களா, 5-6 வருஷம் சேவை செஞ்சுட்டு வரேன். சேவை செஞ்சுட்டு வரும்போது 5-6 இயர்ஸ் எங்க போச்சுன்னு கூட எனக்கு தெரியல, என்ன ஆச்சுன்னு கூட தெரியல. 5 days வீட்டில் மண்டே டு சாட்டர்டே ஜாப் இல்லைங்களா, மண்டே டு சாட்டர்டே ஃபுல் டைம் ஜாப். நம்ம காலில் தான் படித்தோம், உங்களுக்கெல்லாம் நான் பிரசங்கம் பண்ணிட்டு வேலை நான் நல்லா செய்யலைன்னா அது எவ்வளோ அங்கே போய் செய்யணும், பொறுப்பான வேலை ரொம்ப கேர்ஃபுல்லாக செய்யணும், ஃபுல் டைம் ஜாப். அதை பண்ணி முடிச்சுட்டு மண்டே டு ஃப்ரைடே அநேக டைமில் தூக்கம் எடுக்கிறது இல்லை, ஏன்னா ப்ரிப்பேர்லாம் பண்ணுவோம், நிறைய படிக்கணும், தூக்கம் இருக்கிறது இல்லை. சாட்டர்டே காலையில் உக்காந்தேன்னா சாட்டர்டே காலையில் வரைக்கும் நைட்டு வரைக்கும் எந்திரிக்க சாப்பிட கூட மறந்து டைம் இருக்கிறது இல்லை. பண்ணிட்டு சண்டே 2 நாள், இதெல்லாம் பெருமைக்கு நான் சொல்ல இதெல்லாம் செய்யறோமே அப்படின்னு. இதை இந்த எஃபர்ட்ஸ் எல்லாம் 5-6 இயர்ஸ் எஃபர்ட்ஸ் எல்லாம் வேற எங்கேயாவது நான் போட்டிருந்தேன்னா உலகத்துல எங்கேயாவது கம்பெனியில சிஇஓ கூட நான் இருந்திருக்கலாம், நிச்சயமா நான் நினைக்கிறேன் ஆயிருந்திருக்கலாம் இந்த எஃபர்ட்ஸ் போட்டிருந்தேன்னா. ஆனா இந்த இவ்வளவு பெரிய காரியத்தை இவ்வளவு செய்யறோம், செஞ்ச பிறகும் எனக்கு உள்ள மனசுல ஆண்டவருக்கு ஒண்ணுமே செய்யறது இல்லையே நம்மன்ற ஃபீலிங் தான் இருக்கு தெரியுங்களா. ஐயோ ஒண்ணுமே நான் செய்யலையே, இன்னும் எவ்வளவு செய்யணுமேன்ற ஒரு எண்ணம் தான் இருக்குது. பரலோகத்துக்கு போகும்போது நான் என்ன காமிப்பேன், அவருக்கு என்ன செய்வேன், வாட் ஹவ் ஐ டன், பெரிய பரிசுத்தவான்களுக்கு முன்னாடி எங்க போய் நிக்க போறேன்ற ஒரு எண்ணம் தான் நமக்கு இருக்கு, புரியுதுங்களா. அதான் பரலோக சிந்தை நமக்கு செய்யுங்க. கொஞ்சம் கூட ஐ நாட் சாட்டிஸ்ஃபைட், இன்னும் எவ்வளோ செய்யணுமே, இன்னும் எவ்வளோ பண்ணணுமே அப்படின்ற ஒரு ஒரு வாஞ்ச, ஒரு மோட்டிவேஷன், இன்னும் செய்ய முடியாதா, இன்னும் செய்ய முடியாதா, ஒரு ஆர்வம், ஒரு பெரிய ஆர்வம். ஏன் ஒரு நாள் இதெல்லாம் ஏன் செய்யறோம் நம்ம? ஆண்டவருடைய கிருபையினால உங்க ஒருத்தர்கிட்டயும் 1 ரூபாய் நான் வாங்கினது இல்லை இல்லைங்களா. யாராவது கை தூக்கி சொல்லுங்க 1 ரூபாய் வாங்கிக்கிறேன் நான், ஒருத்தர்கிட்ட என்னால முடிஞ்சதான் ஹெல்ப் பண்ணிருக்கேன், உங்ககிட்ட 1 ரூபாய் ஆண்டவருடைய கிருபையினால வாங்குது. ஏன், வாட் இஸ் த ரீசன், எதுக்கு இவர் இப்படி படுறாரு, ஏன் இப்படி வருத்திக்கிறாரு, என்ன காரணம், வைஃப்க்கு தெரியும், சில பேர்கிட்ட பேஜார் கூட ஆகாப்புல, ஷி ஆல்சோ டஸ் எ லாட் ஆஃப் சாக்ரிஃபைஸ், எதுக்கு இவங்க செய்யறாங்க அப்படின்னா, ஒரு நாள் அண்ட சராசரத்துக்கு முன்பதாக அந்த இயேசு நின்று உத்தமனா உண்மையுள்ள ஊழியக்காரா, கொஞ்சம் தான் உனக்கு, அதுல நீ எவ்வளவு உண்மையா இருந்த அப்படின்னு ஒரு வாட்டி சொல்லிட வாட்டாரா, அந்த வார்த்தைய கேட்கணும்ன்ற ஒரு ஆசை. அதுக்காகத்தான் அதை செய்யறதுக்கு ஆண்டவரே, அது அந்த வார்த்தையை கேட்கறதுக்கு இதை செஞ்சா மாத்திரம் பத்தாது, என் வேலைய நான் விட்டுருணும், என் வேலைய விட்டுட்டு என் உடம்பெல்லாம் வருத்திக்கிட்டு இரவும் பகலும் ஊழியம் செஞ்சு தூக்கம்லாம் இல்லாம ஊழியம் செய்யணும், அந்த ஆசைலாம் இருக்குது. தூக்கம் இல்லாம இல்லாம 5 வருஷம் இல்ல 50-100 வருஷம் நமக்கு ஊழியம் செய்யணும், அந்த ஆசை இருக்குது. அப்படி செய்யணும், நிறைய செய்யணும்னு வருது. ஏன், பரலோக சிந்தை அப்படித்தாங்க அதை செய்யும். ஆண்டவர் கொடுக்கிற வெகுமதி எவ்வளவு பெருசா இருக்க போகுது, பரலோகம் எவ்வளவு பெருசா இருக்க போகுது, நம்ம என்ன செய்யறோம் ஆண்டவருக்காகன்ற ஒரு ஒரு வெறுமை எப்பப்பாரு இருக்கும் நமக்கு. அதுதான் பெரிய பவர் கொடுக்கும் ஆண்டவருக்காக ஏதாவது செய்யறதுக்கு. ஆகவே பாருங்களேன், இந்த அதிகாரம் நமக்கு ஆரம்பிக்குது பரலோக சிந்தை முகவரியிலேயே, நமக்கு நேரம் ஆயிடுச்சு. சரி, பரலோக சிந்தை இந்த அதிகாரத்துல பாத்தீங்கன்னா 21-22 இந்த பரலோகத்தை பத்தி நமக்கு சொல்லப்படுது. இந்த பாடம் வந்து நம்ம வாழ்க்கைக்கு ரொம்ப பொருந்தியதா இருக்கும், ரொம்ப உதவியா இருக்கும். ஏன்னா நரகத்தை பத்தி நான் நிறைய பேசினேன், ரொம்ப கம்பீரமா கூட படிச்சேன் இல்லைங்களா. ஏன் அப்படி கம்பீரமா படிச்சோம், ஆண்டவர் பரிசுத்தாவே அதை பயன்படுத்தி அந்த பயத்தையாவது பயன்படுத்தி ஆண்டவர்கிட்ட உங்ககிட்ட கொண்டு வந்துட முடியாதா அப்படின்ற ஒரு அந்த ஒரு சத்தியத்தை நாம் பார்த்தோம். இப்போ பரலோகத்தை பத்தி, அந்த நரகத்தை பத்தி எவ்வளவுதான் படிச்சோமோ அதை விட பல மடங்கு மகிமையா பரலோகத்தை பத்தி நம்ம படிக்கணும். ஏன்னா ஒருவேளை பயம் கொண்டு வரல முடியலன்னா ஆசை, அது மேல இருக்கிற ஆர்வம், அந்த அளவுக்கு அது கவர்ச்சியா இருந்து ஓடி வர செய்யணும் பரலோகத்துக்காக. அந்த அளவுக்கு பரலோக மகிமையை பத்தி நம்ம படிக்கணும்னு ஒரு ஜபத்தோடு நம்ம படிப்போம். ஆண்டவர் நமக்கு உதவி செய்யட்டும். இதெல்லாம் படிச்சு நம்ம ஆண்டவர்கிட்ட வரணும், ஆண்டவர்கிட்ட வரணும். ஆனா இதெல்லாம் படிச்சோம் நாங்க வரமாட்டோம் அப்படின்னு இருந்தா என்ன பண்றது, We will not come. நாங்கள் வரமாட்டோம், எங்களை அசைக்க முடியாது. காயன், நாங்க காயன் மாதிரி தான் இருப்போம். நாங்க காயன் என்ன பண்ணா, அவர் என்ன சொல்றாரோ அதை பத்தி கேர் இல்ல, என்னால என்ன முடியுமோ அதை தான் நான் செய்வேன் இல்லைங்களா. நான் கொடுக்கறத கடவுள் வாங்கிக்கணும், ஐ டோன்ட் கேர். நான் இருக்கிறத அதுதான் செய்வேன், அதைத்தான் செய்வான், அதை ஆண்டவர் வாங்கிக்கணும். அதான் காயினுடைய மதம். அது ரொம்ப டேஞ்சரஸான மதம். ஆண்டவர் ஒருபோதும் அந்த மாதிரி சொல்லுமடியேன்னு கேட்கிறேன்ற ஒரு மனசத்தான், நொறுங்குண்ட இருதயத்தை தான் பாக்குறேன். நான் என்ன கொடுக்கறேன்னா அது ஆண்டவர் ஒருபோதும் வாங்குறது இல்ல, அதை ரிஜெக்ட் பண்றாரு. அது அந்த காயினுடைய வழியில நம்ம இருக்கலாம். நான் எவ்வளவு பிரசங்கம் பண்ணாலும் நான் இருக்கிறத இருந்துட்டு தான் போவேன், மாறவே மாட்டேன், செய்யறத செய்தான் போவேன். நான் உங்ககிட்ட நான் கேட்டுக்கிறது ஒன்னே காரியம் தான், உங்களுடைய ரத்த பலி என் மேல வராதபடிக்கு பாத்துக்காங்க. பரலோகத்துல இல்ல நியாய தீர்ப்புல ஒருவேளை உங்க பாஸ்டர் எங்க இருக்கிறார் அவர்னாலதான் நான் இப்படி ஆனேன்றத என் மேல காமிச்சிடாதீங்க. ஏன்னா நானோ என்றால் ஆண்டவரே சொல்லும் கேட்கிறேன், என்ன மாத்திக்கிறேன், என்ன செய்யணுமோ மாத்திக்கிறேன் மனசுல நான் இருக்கிறேன். அப்படிதான் நீங்களும் இருந்தீங்கன்னா ஆண்டவர் உங்களை நிச்சயமா ஆசீர்வதிப்பார். ஆகவே இதை நம்ம படிப்போம். தேவன் நமக்கு உதவி செய்யட்டோம், பரிசுத்தாவி நம்ம மனசெல்லாம் மாத்திட்டோம். பரலோகம் ஐயோ எவ்வளவு குளோரியஸ், அதுக்கு நம்ம வாழ்க்கை இப்பதான் இருக்குது, இப்பதான் அதுக்காக செய்யணும், அதுக்காக செய்ய பாடுபடணும். சரி, பரலோகத்தை பத்தி பார்த்தோம்னா பைபிள்ல பரலோகத்தை பத்தி எங்க வெளிப்படுது அப்படின்னா எசேக்கியல் புக்ல படிக்க வேண்டியது இல்ல, நீங்க வந்தா நோட் பண்ணிக்கலாம். எசேக்கியல்ல பரலோகத்தை பத்தி சொல்றாரு பழையற்பாடுல, அது 1வது அதிகாரத்தை நீங்க போய் படிச்சு பார்த்து யாராவது ஏதாவது புரியுதான்னு எனக்கு வந்து சொல்லி பாருங்க. 1-28 வரைக்கும் போய் படிச்சீங்கன்னா நான் சொல்றேன், எந்த பிரசங்கினாலையும் பிரசங்கமே பண்ண முடியாத விளக்கம், ரொம்ப பயங்கரமான விளக்கம். அது படிச்சு பார்க்கலாம், அது ஒண்ணுமே புரியாது. அப்படி படிச்சு பார்த்தோம்னா பவுல் போயிட்டு வந்தாரு பரலோகத்துக்கு, நீங்களாவது பவுலே நல்லா எழுதுறீங்களே நீங்களாவது சொல்லுங்கன்னா, அவர் என்ன சொல்லிட்டாரு, நான் 3வது வானத்துக்கு போயிட்டு வந்தேன், அங்க என்ன பார்த்தேன் ஆண்டவர் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு அப்படின்ட்டார். ஆனா பரலோகத்தை பத்தி ரொம்ப விவரமா விளக்கமா நமக்கு அடையாள மொழியில எடுத்து சொல்றது இது 2 அதிகாரம் மட்டும்தான், 21-22. ஆகவே நம்ம மிகுந்த கவனத்தை கொடுத்து நம்ம இதை படிக்க பார்ப்போம். அதிசயமான அதிகாரங்கள், 2 அதிகாரங்கள், 21-22 வந்து ஒரு உலகத்தை பத்தி காட்டுது. பாவம் இல்லாத ஒரு உலகம், பாவம் இல்லாத ஒரு உலகம். அதிசயம் என்ன தெரியுங்களா, பைபிள் ஆரம்பிக்கும் போது 2 அதிகாரமும் பாவம் இல்லாத ஒரு உலகத்துல தான் ஆரம்பிச்சுச்சு. ஆதியாகமம் 1-2 பாவமே இல்ல, இந்த ரெவலேஷன் முடிகிற 2 அதிகாரங்கள்ல பாவம் இல்லாத ஒரு உலகம் பாருங்களேன். அதுக்கு 2 ரொம்ப சம்பந்தம் இருக்கு, 2 ரொம்ப சம்பந்தம் இருக்கு. கடவுள் வானத்தையும் பூமியும் அந்த அதிகாரத்துல படைத்தாரு, இதுல என்ன படைக்கிறாரு, புதிய வானத்தையும் பூமியும் படைக்கிறாரு. அதை பாக்குறோம் ஆதியாமத்துல, கடலை வந்து தண்ணி எங்கேயும் தண்ணி இருந்ததுனால அதை பிரிச்சு பூமியை வர வச்சாரு. இங்க பார்த்தா கடலே இல்லன்னு போட்டிருக்கு நமக்கு, அங்க ஒளி உண்டாக கடவுது அப்படின்னு போட்டிருக்கு. ஆனா இங்க கடவுளே, கடவுளுடைய மகிமையே அதுக்கு ஒளியா இருக்கும்னு போட்டிருக்கு. அங்க 2 மரங்களை வச்சாரு, ஜீவ விருட்ச மரம், நன்மை தீமை அறிகிற மரம் வச்சாரு. அந்த பாவத்துல அந்த நன்மை தீமை அறிகிற மரத்தை சாப்பிட்டு மனுஷன் பாவத்துல விழுந்தவன அந்த ஜீவ விருட்சம் போகாதபடிக்கு ஒரு தேவதூதன் காவலை போட்டு பட்டயத்தை வச்சார். ஆனா இந்த இடத்துல மனுஷன் இலவசமா போய் அந்த ஜீவ விருட்சத்தை பறித்து சாப்பிடுறபடிக்கு ஜீவ விருட்சத்தை வச்சிருக்கிறார். இன்னும் ஏதேனை விட மிக மகிமையான இடம் தான் இது. ஏன் ஏதேனிலையாவது சாத்தான் இருந்துச்சு, சாத்தான் எங்க இப்போ? 20வது அதிகாரத்தோட ஒரு கதை முடிஞ்சிச்சு, நோ மோர் சேட்டன் இல்லைங்களா, சாத்தானே இல்லாத ஒரு இடம். அந்த ஏதேன் தோட்டத்திலாவது மனுஷன் போய் கடவுள்கிட்ட போய் ஒளிஞ்சுக்கணும்னு நம்ம பாக்கிறோம். ஆனா இங்க கடவுள் மனிதனோடு வாசம் செய்கிற ஒரு இடம், சதா காலம் கடவுள் வாசம் செய்கிற ஒரு இடமா இருக்க போகுது. ஒரு பாத்தீங்கன்னா இது ரொம்ப அதிசயங்க, ஒரு ஸ்டோரி முடிகிற மாதிரி தெரியுது, ஆனா ஆக்சுவலா ஒரு ஸ்டோரி இப்பதான் ஆரம்பிக்குது. தெரியுமா, ஸ்டோரி இப்பதான் ஆரம்பிக்குது. ஆதியாகமத்துல ஆரம்பிச்ச ஸ்டோரி இல்லைங்களா, உலகத்தை உண்டாக்குனாரு, வானம் பூமி எல்லாம் உண்டாக்கி 2வது அதிகாரத்துல பாவம் வந்து ஒரு டிஸ்டர்பன்ஸ கொண்டு வந்துருச்சு. இப்படி வந்துச்சு 2 அதிகாரம், கடவுளுடைய திட்டத்துக்கு விரோதமாக பாவம் ஒரு பெரிய ஒரு புலைவ ஒரு ஓட்டையை ஏற்படுத்திருச்சு. அந்த ஓட்டைய கடவுள் நிரந்தரமா சால்வ் பண்ணி திருப்பி அந்த இடத்துக்கே ஆதியாமத்தில் இருந்த இடத்துக்கே கூட்டு போய் அவருடைய அனாதி திட்டத்தை தொடர்ந்து நிறைவேற்றுறது தான் பைபிளே இருக்கிறத பாக்குறோம். பாருங்களேன், அந்த கடவுளுடைய சித்தம் ஆரம்பிச்சு மனித சரித்திரம் பாவத்தில் சரிஞ்சு எவ்வளவு மோசமா போய் திருப்பி அந்த இடத்துக்கு கொண்டு வந்து அவருடைய பிளான தொடர்ந்து ஆரம்பிக்கிறார். ஏதேனில் கெட்டு போன பிளான், ஒரு சின்ன டிஸ்டர்பன்ஸ் ஆயிருச்சு, ஒரு சின்ன இன்டர்வல் வந்துருச்சு, அதை நிரந்தரமா தீர்வு செய்து திருப்பி மனுஷங்களை வச்சு மனுஷங்களை பரிபூர்ணப்படுத்தி ஒரு திட்டத்தை தொடர்ந்து நிறைவேற்றிட்டு போற, அதுதான் அழகா காட்சியா நம்ம பாக்குறோம். சரி, நம்ம இப்ப தொடர்ந்து படிப்போம். ஒன்னு ரெண்டு வசனங்களை மாத்திரம், இதுவரை ஒரு ஸ்டார்டர் தான். இன்னைக்கு நம்ம வரும் ஸ்டார்டர் சாப்பிட்டு நம்ம போயிடலாம். மெயின் கோர்ஸ் போக போகத்தான் வரும் இல்லைங்களா? ரொம்ப அதிசயமா இருக்க போகுது, வெரி த்ரில்லிங். பரிசு தாவி நமக்கு உதவி செய்யட்டும். அந்த பாடத்தை வந்து we all become heavenly people, தேவதூதர்கள் மாதிரி, ஹெவனஸ் அந்த மினிமம் மாதிரி, அந்த பட்டிக்காட மாதிரி அப்படின்னு உலகத்தை எதை பார்த்தாலும் ஹே அப்படின்னு, எங்க அப்பா வீடு மாதிரி இதெல்லாம் எதுவுமே இல்லைன்ற அளவுக்கு நம்ம மனசு மாறிடுச்சுன்னா என்ன குளோரியஸா இருப்போம். மரணத்துக்கெல்லாம் பயப்பட மாட்டோங்க, அவ்வளோக வாழ்வைக்கான காத்திருக்க இந்த உலக பாட என்ன செய்யறோம், என்ன என்ன பண்ணிடுவேன் நீ பெருசா, அப்படி ஒரு வாழ்க்கை தேவன் தான் நமக்கு அருள் செய்யட்டும். சரி படிங்களா முதலாவது வசனம்.
பின்புதான் புதிய வானத்தையும் புதிய பூமியையும் கண்டேன், முந்தின வானமும் முந்தின பூமியும் ஒளிந்து போயின.
பின்பு நான் போயிற்று, சரி, பின்பு நான் புதிய வானத்தையும் புதிய பூமியையும் கண்டேன். இத பத்தி எவ்வளவு தெரிஞ்சுக்கணுமோ நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா நரகத்தை பத்தி பேசுறதுக்கு பாஷை பத்தாதுன்னு சொன்ன, இந்த பரலோகத்தை பத்தி பேசுறதுக்கு நாக்கே பத்தாது, நாக்க கூட பத்தாது. அந்த மாதிரி அதிசயமான பாடங்கள் நான் கண்டேன். யோவான் சொல்றார், நான் கண்டேன் என்று காண்பேனோன்னு ஒரு பாட்டு வருதானா, யோவான் கண்டுட்டார், அது பெரிய அதிசயம். நான் கண்டேன், என்னத்தை கண்டேன், புதிய வானத்தையும் புதிய பூமியையும் கண்டேன் அப்படின்றார். புதுசுனாவே நமக்கு அதிசயம் இல்லைங்களா? புது ஷர்ட்னா எவ்வளவு இதா இருக்கு, ஒரு புது கார்ல போறோம்னா எவ்வளவு நல்லா இருக்கு இல்லைங்களா, ஒரு புது வீடு என்ன எக்ஸைட்மெண்ட். இது என்ன, புதிய வானங்க புதிய பூமிங்க, எனக்காக புதிய வானம் புதிய பூமி. அந்த உலகத்தை முதல் தடவை ஆண்டவர் உருவாக்கும் போது நம்ம எல்லாம் இருந்து பார்த்தது இல்ல, பாவத்துல சீர்கெட்டு நோவாலாம் அழிஞ்சு போய் ரொம்ப மோசமா ஸ்லம் ஆயிட்ட உலகத்துல தான் நம்ம வாழ்றோம். அவர் ஃப்ரெஷ்ஷா உலகத்தை பண்ணிருக்கும் போது எப்படி இருந்திருக்கோம்னு யோசிச்சு பாக்குறீங்க, அதிசயமா இருந்திருக்கும். அந்த உலகத்தை நம்ம பார்த்ததே இல்லை, ஆனா புதிய வானத்தை புதிய பூமி வரப்போகுது, எவ்வளவு குளோரியஸா இருக்கும். புது காருக்கே நமக்கு எக்ஸைட்மெண்ட், புது வீடு, புது உலகம், புது பூமி, என்ன ஃப்ரெஷ்ஷா இருக்கும். யோசிச்சு பாருங்க, ஒரு ஆண்டவர் வந்து இது எப்பேற்பட்ட பூமி, என்ன இதுல வித்தியாசம் அப்படின்னா, எந்த விதமான பாவ கரை தரை இல்லாத ஒரு உலகம். அந்த மாதிரி உலகத்தை நம்மளால கற்பனவே பண்ண முடியாது. யோசிச்சு பாருங்களேன், எல்லா பாவமும் ஓய்ந்து போச்சு, பாவிகள் செத்து போயிட்டாங்க, சாத்தான் போயாச்சு, பிசாசு போயாச்சு, இன்னும் பாவம் இல்லை, சோதனை இல்லை, அசுத்தம் இல்லை, சுத்த உலகம். பரிசுத்தவான்கள் சொல்றேன், சில எழுத்துக்கள்லாம் படிச்சு பாத்தீங்கன்னா இதை விட பெருசு அவங்க வேற வாஞ்சித்தது இல்லைங்க. உலக பரலோகத்துக்கு எதுக்குப்பா போனோம்னா அங்க பாவம் இருக்காது, அதுதான். ஏன்னா இந்த உலகத்துல அவங்க பாவத்தினால படுற வேதனை, வேதனை பாவத்துக்கு விரோதமா அவங்க பட்ட பாடு, அவங்க படுற சோதனைக்கு விரோதமா படுற பாடு, அது ரொம்ப வேதனை அவங்களுக்கு. பரலோகம் எதுக்கு ரொம்ப முக்கியம், பாவம் இல்லாத ஒரு உலகம் உண்டா, இதோ வருது பாருங்க, புதிய வானம், பியூர் வானம், பியூர் பூமி, பாவமே இல்ல, சாத்தானே இல்ல, சோதனையே இல்ல, எப்படி இருக்கும்? அப்ப அதனோட ஆனந்தத்துல நம்ம இருக்கணுமே. ஒரு ஒன்னும் இல்லை, நம்மெல்லாம் சும்மா ஒரு வாரம் லீவுனாவே நமக்கு என்ன சந்தோஷம். எனக்கெல்லாம் இப்போ சண்டே லீவுனா எனக்கு சண்டே சாட்டர்டேனா ஒரு எக்ஸைட்மெண்ட்டே வர்றதில்ல, எப்போனா நடுவில் ஹாலிடே வருது பாருங்க, ஒரே சந்தோஷம் எனக்கு, ஏன்னா ஒரு லீவு ரிலாக்ஸாக இருக்குல்ல. அந்த மாதிரி பாருங்களேன், அந்த இடத்துல எப்படி இருக்கும்ப்பா, ஒரு 5 days ஹாலிடே, நீ பீச்சில் உட்காந்து ஆனந்தமா சந்தோஷமா நீ பெறலாம், ஆடலாம், சந்தோஷமா இருக்கலாம். அந்த மாதிரி பாவமே இல்லை, யூ கேன் ஜம்ப் ஜாய்ஃபுல்லி, என்னன்னா பண்ணிக்கலாம், நோ சென், ரொம்ப ஜாலியா இருக்கோங்க. நான் பாவத்தினால எவ்வளோ கட்டுப்படுத்துறோம் இந்த உலகத்துல, எவ்வளோ சிந்தனை கட்டுப்படுத்த வேண்டியதா இருக்கு எவ்வளோ, ஆனால் அதெல்லாம் இல்லாத ஒரு நிலை. அம்மா பரிசுத்தவான்களா ரொம்ப வாஞ்சிக்கிறது இதுக்கு தான். இந்த இடம் கடவுள் வந்து பரிசுத்த தேவ தூதர்களையும் பரிசுத்த வான்களையும் கொண்டு முழு அண்ட சராசரத்தையும் புதிய வானத்தையும் புதிய பூமியும் மீட்கப்பட்டவர்களுடைய குடியிருப்பாக இருக்கும்படிக்கு பண்ணியிருக்கிறார். பாருங்களேன், நம்முடைய எதிர்கால வீடு எல்லா விவரத்துக்கு அப்பாற்பட்டது. இது நான் கண்டேன் அப்படின்றார். புதிய வானம், புதிய பூமி. ஏன் பூமி அப்படின்னு நம்ம யோசிக்கணும். ஏன் பூமி? நம்ம தான் பரலோகத்துல இருப்போமே, ஏன் பூமி இருக்குதுங்க அப்படின்னா, பரலோகத்தை பத்தி நம்ம தப்பான ஐடியா வச்சுன்னு இருக்க கூடாது. நம்ம ஏதோ உலாத்திர ஆவிகள் போல இதை விட ரொம்ப வித்தியாசமா இருக்கும். உலாத்திர ஆவிகளா ஒரு மேகத்துல இருந்து இன்னொரு மேகத்துக்கு டைவ் அடிச்சுட்டு, நம்ம கிட்டார் அந்த சுரமண்டலங்களை வச்சுக்கிட்டு மியூசிக் போட்டுக்கிட்டு டைவ் அடிச்சுட்டு உலாத்திக்கிட்டு இருக்க மாட்டோம். ஒன்னு புரிஞ்சுக்கணும், வி வில் ஹேவ் பாடி. பாடி இருக்கும் தெரியுமா உங்களுக்கு? பரலோகத்துல பாடி இருக்கும், நமக்கு பூமி இருக்கும். ஆனா எந்த அளவுக்கு அதனோட உச்சகட்டத்தை அடைஞ்சிருக்கும் இந்த பூமி, இந்த உலகம் எல்லாமே ஒரு நெடல்னு சொல்லப்படுது. வரப்போற உலகத்துக்கு ஜஸ்ட் அ ஷேடோ. இந்த உலகத்துல அனுபவிக்கிறதெல்லாம் ஒரு ஒரு நெடல் தான். ஆனா மெய்யான உலகம் வரப்போது அங்கத்தான் இதனோட இந்த இன்பத்தின் உச்சகட்டம் அங்கத்தான் இருக்க போகுது. ஒவ்வொரு உறவின், ஒவ்வொரு இன்பத்தின், ஒவ்வொரு சந்தோஷத்தின் உச்சகட்டம் அங்கத்தான் இருக்க போகுது. நம்ம சரீரத்தோடு தான் இருக்க போறோம், புரியுதுங்களா? பூமி தான் இருக்க போகுது. ஆனா சரீரம் எப்படி இருக்கும்? உயிர்த்தெழுந்த சரீரம் இல்லைங்களா? ஒரு உதாரணம், இயேசுக்கு எப்படி இருந்துச்சு? எல்லாமே மாறி போகுதுன்ற ஒரு ஐடியா இருக்கக்கூடாது நமக்கு. இயேசுக்கு எப்படி இருந்துச்சு? அவர் மரித்து உயிரோடு வந்தார், மகிமையான சரீரத்தோடு வந்தார். ஆனா புதுசா வந்துட்டாரா? முதல் இல்லாத மாதிரி வந்துட்டாரா? இல்ல, அவரை பார்க்கும்போது அடையாளம் தெரிஞ்சிச்சு. அதே மாதிரி நம்ம உயிர்த்தெழு வரும்போது நமக்கு அடையாளம் தெரியும், நம்மளா இருப்போம். ஆனா மகிமையான சரீரம், மரணம் இல்லாத சரீரம், அப்படி நம்ம இருக்க போறோம். அதனாலதான் புதிய வானம் பண்ணும் போது அதனோட வகையில கைண்ட்ல வித்தியாசம் இல்ல, அதனோட குவாலிட்டியில ரொம்ப வித்தியாசம். உச்சகட்ட மகிமையிலையும் உச்சகட்ட பொட்டன்சியாலிட்டிலையும் அது இருக்க போகுது. ஹையஸ்ட் குவாலிட்டி அது இருக்க போகுதுன்னு நம்ம புரிஞ்சுக்கணும். அது பெரிய மகிமை, வாடாத அழிவில்லாத ஒரு ஒரு மகிமையில அது வரப்போகுது. சரி பாருங்களேன், அதை யோசிச்சு பாருங்க எப்படி இருக்கும். இந்த உலகத்தில் இருக்கிற இன்பங்களே எவ்வளோ இருக்கு இல்லைங்களா? எவ்வளோ இன்பங்கள் இருக்கு. எல்லாம் ஆனால் எல்லாம் மாயை தான், ஒரு விதத்தில் தான் மாயன்றோம். ஏன்? அதெல்லாம் நிழல். இந்த உலகம் இல்லை பர்மனண்ட் இன்பங்கள், சந்தோஷம்லாம் இந்த உறவு இல்லை. நான் வரப்போகிற உலகத்துக்கு ஒரு நிழலாகத்தான் இந்த உலகத்தில் எல்லாமே இருக்கு அப்படின்னு தான் நம்ம பார்க்குறோம். அப்படின்னும் போது அங்கே இருக்கிற காட்சிகள், அங்கே இருக்கிற சவுண்டு, அங்கே இருக்கிற கலரு, அங்கே இருக்கிற பிரைட்னஸ்ஸு எல்லாமே வித்தியாசம், புதுசாக ஃப்ரெஷ்ஷாக க்ளோரியஸாக இருக்கும். அதான் பார்க்கிறோம், புதிய வானத்தை, புதிய வானத்தையும் புதிய பூமியையும் கண்டேன். புதிய பூமி எப்படி இருக்கும் அதை விவரிக்கவே முடியாது. அதனால யோவான் என்ன சொல்றாரு, நான் ஏற்கனவே ஒரு உதாரணம் சொன்ன மாதிரி, ஸ்டோன் ஏஜ் மனுஷருங்க. ஸ்டோன் ஏஜ்னா என்ன? கல் காலமா? கற்காலம். அந்த காலத்துல இருந்த மனுஷருங்க அப்பெல்லாம் குகையில தான் இருப்பாங்க, ஒரு தோலை கட்டிட்டு ஒளிஞ்சுக்கிட்டு மிருகத்தை அடிச்சு சாப்பிடுவாங்க. அந்த மனுஷங்கிட்ட நம்ம போய் அவங்களுக்கு போய் எலக்ட்ரிசிட்டி பத்தினா எப்படி சொல்லி தர முடியும்? இல்ல கம்ப்யூட்டரை பத்தி அவருக்கு சொல்லி தரணும். அங்க ஊர்ல உதாரணங்கள்லாம் வச்சு, கம்ப்யூட்டர்னா இப்படி, எலக்ட்ரிசிட்டினா அப்படி இருக்கும், அங்க இருக்கிற ஏதாவது ஒரு செடி எடுத்து இப்படித்தான் இப்ப எலக்ட்ரிசிட்டி இருக்கும், இதுல கரண்ட் போகும், எப்படி, வாட் கேன் வி எக்ஸ்பிளைன், என்ன உதாரணம் கொடுக்க முடியும்? முடியவே முடியாது இல்லையா? அதே மாதிரி நம்ம கற்காலத்துல இருக்கிற மனுஷங்க நமக்கு உதாரணம் கொடுத்து பரலோகத்தை விளக்கவே முடியாது. அதனால யோவான் என்ன பண்றாரு, ஒரு சில டிவைசஸ் அவர் யூஸ் பண்றாரு. என்ன? பரலோகத்துல என்னெல்லாம் இருக்காதுன்னு முதல்ல சொல்றேன்றார். அப்பயாவது கொஞ்சம் யோசிக்க முடியுமா உங்களால? அப்படி என்னெல்லாம் இருக்காது பரலோகத்துல அப்படின்னு, ஏழு காரியங்கள் இருக்காது அப்படின்றார். ஏழு காரியங்கள் என்ன? முதலாவது நமக்கு பார்க்கிறோம், புதிய வானத்தையும் புதிய பூமியையும் கண்டேன். அங்க என்ன இருக்காது? சமுத்திரம் இருக்காது. ஏழு காரியங்கள் இருக்காது. அடுத்ததாக நாலாவது வசனத்துல பாருங்களேன் என்ன இருக்காது?
அவர்களுடைய கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார்.
தொடர்ந்து
இனி மரணமும் இல்லை,
மரணம் இல்ல. ரெண்டாவது
துக்கமும் இல்லை,
துக்கம் இருக்காது.
அலறுதல் இல்லை,
அலறுதல் இருக்காது.
வருத்தம் இல்லை,
வருத்தம் இல்ல.
முதலைகள் ஒளிந்து போயின என்று விளம்பரம்.
பாருங்களேன், அஞ்சு காரியம் வந்துருச்சு. துக்கம், மரணம் இல்ல, வருத்தம் இல்ல, வலி இல்ல, அழுகை இல்ல. எல்லாம் உன்னால யோசிச்சு பார்க்க முடியுமா? நம்ம அம்மா அவங்க படுறாங்க கஷ்டம், வேதனை படுறாங்கன்னு பார்த்து எனக்கே அழுவு வந்துருச்சு. அவங்க இந்திரா அவங்க படுற கஷ்டம், அவங்களுக்கு ஆறுதல நம்ம என்ன சொல்ல முடியும்? ஏசு அவங்களுக்கு அதை பண்ணிடுவோம், கட்டிடுவோம், அது இல்ல. உங்க இருதயம் கலங்காது இருப்பதாக. பிதாவின் இடத்துல இந்த இருக்குங்க, இந்த அலறுதல் இல்லையே, இந்த வேதனை இல்லையே, இந்த கஷ்டம் இல்லையே, என்ன ஆறுதலா இருக்கும் யோசிச்சு பாருங்களேன். அவங்களுக்கு அங்க அழுவு இல்ல, அங்க மரணம் இல்ல, அங்க கண்ணீர் இல்ல, வலியே இல்ல, நோ பெயின், நோ பெயின், என்ன குளோரியஸ் ஹெவன், நோ பெயின். அது அவங்களுக்கு தாங்க தெரியும். பாருங்களா, அஞ்சு காரியம் முடிஞ்சிருச்சு. அப்புறம் 21:3 படிங்களா, 22:3 நினைக்கிறேன்.
இனி ஒரு சாபமும் இராது.
அந்த சாபம் இல்ல பாருங்களேன், சாபம் இல்ல. 7:5 வசனம் படிங்களா,
அங்கே ராக்காரம் இராது.
ராக்காரம் இராது பாருங்களேன், பரலோகத்துல 7 காரியம் இல்ல. கடல் இல்ல, சாவு இல்ல, பாடா அழுக இல்ல, அழுவே மாட்டேனா, அழுது 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 வேர்த்து போன கண்ணு, இனிமே நீ அழுவ மாட்டோமா, கடுகள் கடீரெல்லாம் தொடச்சிருவாரு. வலி இல்ல, வியாதியில வழிபடுறவங்களுக்கு என்ன, இதை விட என்னங்க ஆறுதல் வேணும், இதை விட வலி இல்ல, அதெல்லாம் இல்ல. இதுதான் பரலோகம் இல்ல, இதெல்லாம் இருக்காது. வலி இல்ல, சாபம் இல்ல, ராத்திரி இல்ல. அப்பா எப்படி இருக்கும், வெரி குளோரியஸ் 7. சரி, முதலாவது நம்ம பார்ப்போம், கடல் இல்லன்றதுக்கு என்ன அர்த்தம்? கடல் இல்லைன்னா ஐயோ நான் ரொம்ப பீச்சில் நல்லா ஆடலான்னு பார்த்தனே, கடல் இல்லைன்ட்டாரே, நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு வருத்தப்படுற மாதிரி இல்லை, ஒரு அடையாளமாக போட்டிருக்காங்க. கடல் இல்லைன்னா அப்படி அர்த்தம் இல்லை. கடல் வந்து ரெவலேஷன் பார்த்துருக்கோம், பழைய ஏற்பாடெல்லாம் பார்த்துருக்கோம். கடல் வந்து புறஜாதியாருடைய பாவத்தினால வருகிற கொந்தளிப்பு, ஒரு ரெஸ்ட்லெஸ்னஸ் இல்லைங்களா. அந்த காலத்தில் கடல்னா ஒரு பெரிய பயம் அவங்களுக்கு. இந்த காலத்திலையும் அப்படி வருது இல்லைங்களா, சுனாமி பக்கத்தில், கடல் பக்கத்தில் போனால் என்ன பயம் வருது, ஏன்னா ஒரு மிரட்டல் வருது. அந்த மாதிரி ஒரு பயம், ஒரு ஒரு ரெஸ்ட்லெஸ்னஸ், கொந்தளிப்பு இல்லைங்களா, அந்த மாதிரி கொந்தளிப்பு இல்லாத ஒரு இட்டர்னல் சமாதானமான இடம், ஒரு எந்த விதமான சிறிதளவான கொந்தளிப்பும் பரலோகத்தில் இருக்காது, கொஞ்சம் கூட கொந்தளிப்பு இருக்காது. யோசிச்சு பாருங்களேன், மனுஷ இருதயம் கொந்தளிக்குது இப்போ, ஏன் பாவத்தினால கொந்தளிக்குது. ஏன் கடல் என்னும் போது ரெவலேஷன்ல கூட நம்ம பார்த்திருக்கிறோம், ஜாதிகள் இல்லைங்களா, புறமதஸ்தர்களுக்கு பேர். அந்த முதலாவது மிருகம் எங்க இருந்து வந்துச்சு, கடல்ல இருந்து வந்துச்சுன்னா புறமதஸ்தர் உலகத்திலிருந்து வந்துச்சு. அந்த மாதிரி புறமதஸ்தர்கள், அவிவிசுவாசிகள், பாவிகள் இருக்கவே மாட்டாங்க. எந்த விதமான டிஸ்டர்பன்ஸும், மிரட்டலும், ஒரு கன்ஃபியூஷனும், ஒரு ரெஸ்ட்லெஸ்னஸ் பரலோகத்தில் இருக்கவே முடியாது. அமைதினா அமைதி எண்ணி முடியாத, விவரிக்க முடியாத, பெர்ஃபெக்ட் இலைப்பாறுதல் அங்க. அதுக்குத்தான் அங்க கடல் இல்லை. கடலை பார்த்து பயப்படுறவங்க பாருங்களேன், கடல் இல்லை. சுனாமியில அடிபட்டவங்களும் அவங்க சொன்னா, ஹெவன்ல கடல் இல்லம்மா, அங்க சந்தோஷமா இருக்கலாம், அங்க சுனாமி வராதுமா, கடல் இல்லை அங்க. ஒரு நிரந்தரமாக கடவுள் பாவக்குரிய, குழப்பமான, கொந்தளிக்கிற, கடவுளுக்கு சவால் விடுகிற எந்த காரியத்தையும் பிசாசை எடுத்துட்டாரு, கள்ள தீர்க்கதரிசியை எடுத்துட்டாரு, அந்தி கிறிஸ்துவை எடுத்துட்டாரு, எல்லா பாவிகளும் எடுத்துட்டாரு. எல்லாம் அந்த சமாதானத்துல ஆனந்தமா இருக்கலாம், எந்த பாவமும் இல்லைங்க. அங்க எங்கேயோ ஒளிஞ்சுக்கிட்டு ஒரு செடிக்கில இருந்து சர்ப்பம் வந்து நம்மளை சோதிக்க முடியாது. யோசிச்சு பாருங்க, சோதனை இல்லைன்றதை விட என்ன கேட்டீங்கன்னா, ஓரளவுக்கு அது எனக்கு அதுவே பரலோகமா இருக்கு எனக்கு இல்லைங்களா. டெம்டேஷனே இல்லைங்க, பாவம் செய்யணும்ன்ற டெம்டேஷனே நமக்கு இல்லை. ஒரு பரிசுத்தவான் எழுதியிருக்காரு, அந்த மாதிரி நமக்கு இன்னும் பாவத்து மேல வெறுப்பு வரல. அவர் என்ன எழுதியிருக்காரு, நான் பாவம் செய்யறதுக்கு சோதனை வருது, அந்த பாவத்தை ஒண்டி வெறுக்கல, சாத்தா என்ன சோதிக்கிற அளவுக்கு எனக்குள்ள அந்த பாவம் இருக்குதே, என்னை வச்சு கொக்கி மாதிரி இழுத்து என்னை பாவம் செய்ய வைக்கிற அந்த அசிங்கம் எனக்குள்ள இருக்குதேன்றத குறித்து நான் ரொம்ப வேதனைப்படுறேன் அப்படின்றார். அதெல்லாம் ரொம்ப ஹோலினஸ்ல பேசுறாங்க. அப்படி இருக்கும்போது அங்க எந்த டெம்டேஷனும் இருக்க முடியாது, எந்த சோதனையும் இல்லை. வெரி குளோரியஸ் 7, நோ சோதனை. என்ன எந்த பாவத்திலையும் சாத்தான் இழுக்க முடியாது, யாருமே இல்லை அங்க பாருங்களேன். சரி, அடுத்ததாக வேகமா பார்ப்போம். முதலாவது முதல் வசனத்தை பார்த்தோம், புதிய வானத்தையும் புதிய பூமியையும் கண்டேன், அங்க கடல் இல்ல. அடுத்த வசனம்,
யோனாவாகிய நான் புதிய புதிய எருசலேமாகிய பரிசுத்த நகரத்தை தேவனிடத்திலிருந்து பரலோகத்தை விட்டு இறங்கி வர கண்டேன்.
நீங்க யோனா படிக்கிறதுனால யோனாவே வருது. சரி, யோவான் ஆகிய நான் என்ன, அந்த மாதிரி யோவான் போட்டாருன்னா ஏன் அவர் தான் எழுதுறாருன்னு நமக்கு தெரியாதா? ஏன் அதை சொல்லணும் யோசிச்சு பாருங்களேன். இஸ் வெரி எக்ஸைட்டட், ரொம்ப நானும் உங்களால் நம்ப முடியுதா? நான் யோவான், நான் பார்த்த உங்களால நம்ப முடியுமா? ஏதோ ஒன்று பெருசா சொல்ல போறாருன்னு தெரியுது இல்லைங்களா? நான் யோவான் உங்களால் நம்ப முடியுமா? ஐ ஜான் அப்படின்னு கத்துறாரு அவரு. நான் என்ன கண்டேன்?
புதிய
எருசலேமாகிய பரிசுத்த நகரத்தை கண்டேன். இது என்ன புதிய எருசலேம் நகரம்? என்ன இது? ரெவலேஷன்ல பார்த்த ஒரு பெரிய நகரம் எது? பாபிலோன் இல்லைங்களா? பாபிலோன் அதுதான் கொடி கட்டி பறந்துச்சு, அதுதான் என்ன ஆக்ரோஷம் பண்ணுச்சு. ஆனா இங்க என்ன போட்டிருக்கு? புதிய பரிசுத்த நகரம். என்ன இது? அது ஒரு ஒரு நகரமா, ஒரு சிட்டியா? பரலோகத்தை ஜோடனை பண்ணி கீழே வர வைக்கிறாரா? என்ன அது? என்ன இருக்கும் பாருங்களேன். மனவாட்டியாக ஆயத்தம் பண்ணப்பட்டிருந்ததை கண்டேன்னு போட்டிருக்கு. உங்களால யோசிக்க முடியுமா? 9வது வசனத்தை போட்டிருக்கு, அது மனவாட்டி, ஆட்டுக்குட்டியானுடைய மனவாட்டி. அப்படின்னா என்ன அது? சர்ச். சில பேர் நகரம் நகரம்ன்றாங்க, அது ஒரு சர்ச். இயேசு கிறிஸ்துவுடைய ஒடுக்கப்பட்ட உலகத்தில் பாடுபட்ட எம்மட்டோன்னு கடைசி வரைக்கும் மகிமையை தேடாம, உலக மகிமையை தேடாம, பரலோகமே என் சொந்தமேன்னு ஏங்கி ஏங்கி அவருடைய வருகைக்காக காத்திருந்து மனவாட்டியா தன்னை சுத்தமா காத்துக்கிட்டு இருந்த அந்த பரிசுத்த உலக சபை, யூனிவர்சல் சர்ச், இயேசுடைய சபைங்க. உங்களுக்கு ஒண்ணு இந்த இதனோட அப்ரிஷியேட் பண்ணணும்னா, அவர் பெரிய மனுஷன் இருக்கிறான், பெரிய பணக்காரன். அவனுடைய சொத்தை நம்ம பார்க்கணும், அவனுடைய மகிமையை நம்ம பார்க்கணும்னு அவன் வீட்டுக்கு போறோம். உங்க எஸ்டேட்லாம் எவ்வளவு பெருசு, எவ்வளவு பெருசு வச்சிருக்கிறீங்க, அதை நீங்க கொஞ்சம் காட்ட முடியுமா அப்படின்னா நம்ம போறோம்னு வச்சுக்கோங்க. ஓ தாராளமா காட்டு, என்னுடைய சொத்து, என்னுடைய பெருசெல்லாம் நான் காட்டுறேன், வாங்கன்னு கூப்பிட்டு போய், நம்மள எல்லாம் கூப்பிட்டு போய் முதல்ல அவங்க வைஃபை வர வச்சுட்டு, Please meet my most precious wife. அப்படின்னு கொடுத்து அதை ஃபர்ஸ்ட் அதை அறிமுகப்படுத்துறாருன்னா என்ன அர்த்தம்? அவருக்கு இருக்கிற எல்லா சொத்துலையும் அவர் மிக உயர்ந்த சொத்தா மதிக்கிறது என்னவா இருக்கும்? என்னவா இருக்கும்? அவருடைய வைஃப் தான். இப்போ எல்லாருமே பரலோகத்தை பத்தி சொல்ல போறாங்கன்னு எல்லாம் சீட் பெல்ட் எல்லாம் போட்டுக்கிட்டு, எவனை பத்தி வரப்போது, எவனை பத்தி வரப்போதுன்னு ஆர்வமா நம்ம எல்லாம் உட்காந்துகிட்டு இருக்கோம். என்ன காட்ட போறாரு, என்ன காட்ட போறாருன்னு ஸ்கிரீன் திறக்குது. ஸ்கிரீன் திறந்த உடனே கடவுள் முதல் முதல்ல அவருடைய மகாபெரிய சம்பத்தாக சொத்தாக காட்டுறது என்னவா காட்டுறாரு தெரியுமா? த குளோரியஸ் சர்ச். பாருங்களேன், சர்ச் எவ்வளவு குளோரியஸ் பாருங்களேன். கடவுளுடைய சிருஷ்டிப்புலயே பெரிய சிருஷ்டிப்பு சர்ச். எந்த அளவுக்கு அதுக்கு மதிப்பு கொடுத்து பரலோகத்தை காட்டுவாருன்னு பார்த்தா, அவர் என்னத்தை காட்டுறாரு? முதல்ல தன்னுடைய பிரதை, அப்புறம் காட்ட போறாரு தங்க, அதெல்லாம் காட்ட. ஆனா அதுக்கு எல்லாத்த விட பெருசாக மதிச்சு தான் அவருடைய சர்ச்ச காட்டுறாரு. பாருங்களேன், த சர்ச், த குளோரியஸ் சர்ச். நம்மளை பத்தி நம்ம நினைக்கிறோம், நான் என்ன முக்கியம், நான்லாம் பெரிய ஆளா, அந்த ஏழு சர்ச் அவங்கள பத்தி என்ன நினைச்சிருப்பாங்க, யோசிச்சு பாருங்களேன். நம்மலாம் என்ன பெரிய, ரோம் எவ்வளவு பெருசு, பாபிலோன் எவ்வளவு பெருசு, நம்மலாம் என்ன பெருசுன்னு. ஆனா அவங்களுக்கு காட்டுறாரு பாருங்க, எவ்வளவு குளோரியஸ் பாருங்க, நீங்க எவ்வளவு குளோரியஸ். முதல்ல சர்ச்ச காட்டுறாரு. சர்ச் தாங்க பரலோகத்தின் சென்டர் ஸ்டேஜ் என்னுவாங்க, பரலோகத்தின் மத்திபமான ஸ்தலத்தை பிடிக்கக்கூடியது சர்ச் தான். தேவனுடைய தி ஆப்பிள் ஆஃப் ஹிஸ் ஐஸ், தேவனுடைய பெரிய ஆர்சை, ஆர்வம் அந்த சர்ச் மேல தான் இருக்குதுங்க. ஜான் அதனால தான் எக்ஸைட்டடா, நான் ஜான் பரலோகத்திலிருந்து பரிசுத்த நகரத்தை கண்டேன். பெரிய ஷோகேஸ் பீஸ் அது, பெரிய காரியம் சர்ச். ஏன் அந்த சர்ச் அவ்வளவு முக்கியம் பாருங்களேன். இதை பார்க்கும்போது நம்ம சர்ச் எவ்வளவு நேசிக்கணும்னு நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த உலகத்துல எல்லாத்தையும் கடவுள் ஒளிச்சு கட்டி கடைசியில உயர்த்த போகுது சர்ச் தாங்க. நம்ம சர்ச்சு எல்லா பரிசுத்தவான்களும் சர்ச்சுக்காக தாங்க உயிரே விட்டாங்க. யோ பவுல் பாருங்களேன், உங்களுக்காக நான் பானபலியா ஊத்துறதுக்கு ரெடியா இருக்க. பேதுரு பாருங்களேன், எல்லோரும் சர்ச்சு சர்ச்சுன்னு மாறா அடிச்சு உயிரை விட்டது சர்ச்சுக்காகத்தான். ஏன்னா கடைசியில இயேசு உயர்த்த போறது, பெரிய மத்திபமா வைக்க போறது சர்ச்சு தான். அதுக்காகத்தான் தான் வந்தார், அதுக்காகத்தான் மறித்தார். ஆனா நம்ம ஊர்ல சர்ச்சுக்கு மதிப்பு இல்ல, சர்ச்சுக்கு மதிப்பு இல்ல. பாருங்களேன், சர்ச் தான் ரொம்ப முக்கியம். ரொம்ப சீரியஸா நம்ம வாழ்க்கையில சர்ச் எடுத்துக்கணும். சர்ச் இல்லாத வாழ்க்கை ரொம்ப ஆபத்தான வாழ்க்கை. பாருங்களேன், அங்கத்தான் இயேசு கடவுள் குடியிருக்க போறாருன்னு போட்டிருக்கு. ஏன்னா பாபிலோன் மாதிரி இந்த நகரம் இல்ல. பாபிலோன் எங்க இருந்து வந்துச்சு? சமுதிரத்திலிருந்து வந்துச்சுன்னு பாக்குறோம். அந்த பிசாசு கிட்ட இருந்து ஏற்பட்டுச்சு. இது எங்க இருந்து வருது? இந்த சர்ச் பரலோகத்தை விடு, தேவனிடத்தில இருந்து. பாருங்களேன், ஏன் இது தேவனிடத்தில இருந்தா? தேவன் ஏன் பாவத்தை அவர் அனுமதிச்சாரு? ஏன் ஏதோ தோட்டத்துல அந்த ரெண்டு அது மரத்தை வச்சாரு? ஏன் உலக சரித்திரத்துல இவ்வளவு போரு, இவ்வளவு பாவம், இவ்வளவு கஷ்டம், இவ்வளவு போராட்டம், ஏன் இவ்வளவு சோதனைகள், ஏன் பராமரிப்புல? இது இதுக்கெல்லாம் காரணம் என்ன தெரியுமா? இந்த உலகத்திலேயே நித்தியத்திலேயே பெரிய ஒரு கிரியேஷன், ஒரு சிருஷ்டிப்பை தான் உண்டாக்கணும் என்பதற்காக சர்ச்சுக்காகத்தான் இந்த சரித்திரமே ஓடிச்சுங்க. அந்த சர்ச்சை தான் உற்பத்தி பண்ணி பரிசுத்த நகரமாக அதை பண்ணி அவர்கிட்ட இருந்து அதை இறக்குறாரு. பாருங்களேன், ஒரு குளோரியஸ் அண்ட சராசரமே பார்த்து ஆச்சரியப்படுற அளவுக்கு சர்ச் இறங்குதாங்க. பரிசுத்த நகரமாக, ஹோலி, ஸ்பாட்லெஸ் வருது இல்லைங்களா, மாசற்றதாக, ஒரு மாசு மறு இல்லாம குளோரியஸா சர்ச் அங்க இறங்குறத பாக்குறோம். சிருஷ்டிப்பின் நோக்கம், சரித்திரத்தின் நோக்கம் சர்ச் தான், ஒரு பரிசுத்த நகரம். நகரம் பொதுவாகவே பரிசுத்தமா இருக்கிறது இல்லை இல்லைங்களா. நகரம்னு எடுத்தாவே கிராமத்திலேயாவது கொஞ்சம் ஒழுங்கா இருப்பாங்க, நகரத்துலதான் எல்லாம் பாவம். ஆனா இந்த நகரம் அப்படி இல்லை, ஹோலி சிட்டி. கடவுளுடைய பிரசன்னத்திலிருந்து இறங்குது. அப்புறம் என்ன போட்டிருக்கு?
அது தன் புருஷனுக்காக அலங்கரிக்கப்பட்ட மனவாட்டியை போல ஆயத்தமாக்கப்பட்டிருந்தது.
பாருங்களேன், இது இன்னொரு சீன், கல்யாண சீன். கல்யாண நாள் வந்தது, ஆட்டுக்குட்டி ஆணுடைய கல்யாண நாள் வந்தது. என்னோட எக்ஸைட்மெண்ட் நமக்கு என்ன புரியும்? மனுஷர்களுக்கு நம்ம கடவுள் வந்து நமக்கு புரிஞ்சதே ஒரு வேலை இது இதா இருக்கலாம். பாருங்களேன், யோசிச்சு பாருங்க, கல்யாணம்ன்றது வந்து ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய சந்தோஷம் இல்லைங்களா. என் கல்யாணத்தெல்லாம் நான் யோசிச்சு பாக்குறேன், நம்ம ஒவ்வொருத்தர் கல்யாணத்தை நீங்க யோசிச்சு பாக்கல, ரொம்ப சந்தோஷமான ஒரு நிகழ்வு. ஒரு கல்யாணம், ஒரு மனைவி நம்ம கல்யாணம் பண்ணிட்டு இந்த எக்ஸைட்மெண்ட், அங்க இருக்கிற யூஃபோரியான்னு அந்த ஆனந்தம் வந்து வாழ்க்கையில வேற எப்பயாவது இருந்திருக்கா? எனக்கு எப்பவும் இருந்தது இல்ல. அந்த கல்யாண நாள் உப்பாடி, அந்த மனைவாட்டி அவங்கள ஃபுல்லா ட்ரெஸ் பண்ணி வெளியே எடுத்துட்டு வந்து நிக்க வைக்கும் போது, அந்த என்கேஜ்மெண்ட் அதெல்லாம் முடிஞ்சு, கல்யாணம் எல்லாம் முடிஞ்சு, கல்யாண நாள் நானும் என் மனைவியின் போது அதுல இருக்கிற ஒரு இது விவரிக்கவே முடியாத இன்பம் இல்லைங்களா. இந்த ரிஜாய்சிங் இந்த பிரைடுன்ற ஆனந்தம், இது என்ன போட்டிருக்கு? நமக்கு அத்தானே புரியும், கடவுள் வந்து அந்த சர்ச்சை பார்த்து, ஒரு புருஷன் வந்து தன் மனைவியை பார்த்து எந்த அளவுக்கு அந்த பிரைடை பார்த்து இன்பம் காணா, இன்ப சந்தோஷத்துல மகிழ்றாரோ அந்த மாதிரி மகிழ்றாரோ. ஆயத்தம் பண்ணப்பட்ட சர்ச், தன்னையே சுத்திகரித்து கொண்டு சுத்தமாக கற்புள்ள கன்னியாக காத்து கொண்ட சபைய கடவுள் பார்த்து இங்க அட்மயர் பண்றாரு. ஒரு வசனம் படிப்போம், ஐசாயா 62:3.
நீ கர்த்தருடைய கையில் அலங்காரமான கிரீடமும், உன் தேவனுடைய கரத்தில் ராஜ முடியுமா இருப்பாய். நீ இனி கைவிடப்பட்டவள் என்ன எனப்படாமலும், உன் தேசம் இனி பாலான தேசம் எனப்படாமலும், நீ எப்சிபா என்றும் உன் தேசம் கியூலா என்றும் சொல்லப்படும். கர்த்தர் உன்மேல் பிரியமா இருக்கிறார், உன் தேசம் வாழ்க்கைப்படும். வாலிபன் கன்னிகையை விவாகம் பண்ணுவது போல உன் மக்கள் உன்னை விவாகம் பண்ணுவார்கள். மணவாளன் மனவாட்டியின் மேல் மகிழ்ச்சியா இருப்பது போல உன் தேவன் உன் மேல் மகிழ்ச்சியா இருப்பார்.
பாருங்களேன் என்ன சொல்ல, ஒரு மணவாளன் மனவாட்டி மேல இருக்கிற மகிழ்ச்சி நம்ம யோசிச்சு பார்க்கணும். சாதாரணம் இல்ல, உலகத்திலேயே இருக்கிற மிகப்பெரிய ஃபீலிங் அது, மிகப்பெரிய ஆனந்தம். அந்த மாதிரி கடவுள் போய் இந்த சர்ச் மேல அந்த அளவுக்கு மணவாளன் ஒரு மணவாட்டிய பார்த்து ஆனந்தப்பட்டு மகிழ்ச்சி படுறாரு அப்படின்னா, அது எவ்வளவு பெரிய காரியம்? ஏன் எவ்வளவு பெரிய காரியம்? இதுக்கு ஆப்போசிட்டா நினைச்சு பாருங்க, போன அதிகாரத்துல தான் நம்ம படிச்சோம், உலகத்துல இருக்கிற சகல மனிதர்களையும் இந்த தேவன் தான் வச்சு ஒவ்வொருத்தனுடைய ரகசியங்களை ஆராய்ந்து பார்த்து நியாயம் தீர்த்து, அவனுடைய கிரியையின்படி நியாயம் தீர்த்து, என்னை விட்டு அகண்டு போங்கள் பரிசு அசுத்த கூட்டமே, அசிங்கமான ஜனங்களே, நான் பரிசுத்த தேவன், அவருடைய பரிசுத்த கோபத்தில் அவங்கள தண்டிச்சு நித்திய அக்னி கடல்ல போட்டு தள்ளுறாரு. அந்த கூட்டத்துல இருக்க வேண்டிய நம்ம, அந்த கூட்டத்துல இருக்க வேண்டிய இவங்க, இந்த மனவாட்டி தாங்க கிருபையினுடைய அளவுன்றது. அந்த அப்படி பார்த்து கடவுள் அருவறுக்க வேண்டிய அந்த ஜனங்களை போய் ஒரு புருஷன் தன் மனவாட்டிய பார்த்து ஆனந்தப்படுற அளவுக்கு இயேசு கிறிஸ்துனுடைய நீதி அவங்கள இருக்குன்னா எவ்வளவு பெரிய கிருபை பாருங்களேன், எவ்வளவு பெரிய கிருபையின் அளவுன்னு உங்களுக்கு புரியுதா? இங்க பாக்குறோம், போன அதிகாரத்துல பார்த்தோம், கடவுள் தன்னுடைய பரிசுத்தத்துல எவ்வளவு நம்ம ஷேம், எவ்வளவு அவமானம், அவங்க கூட நம்ம அழிஞ்சிருக்கணுமே, அவங்க கூட நம்ம நரகத்துக்கு போயிருக்கணுமே அப்பேற்பட்டவங்களுக்கு கடவுள் என்ன பண்றாரு? இயேசுடைய நீதியில பரிசுத்தத்துல அலங்கரிச்சு ஒரு ஹஸ்பண்ட் போய் மூணு தடவை பரிசுத்தம் 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 என்னக்கூடிய தேவனுடைய கண்கள் அவங்கள பார்த்து ஒரு புருஷன் தன் மனைவி மனவாட்டி மேல சந்தோஷப்படுற அளவுக்கு சந்தோஷம் ஆனந்தப்படுறாருன்னா என்னங்க சொல்றது? அந்த கண்கள் தான் இப்படி நியாயம் தீர்த்து எல்லாரையும் தண்டிச்ச கண்கள் இவங்களை இந்த அளவுக்கு உயர்த்தி இருக்குன்னா என்ன மாதிரி ஒரு ரட்சகர்னு தான் ஆண்டவர் நம்ம ஸ்தோத்தரிக்கணும். புரியுதுங்களா? அதனோட அதிசயம் எவ்வளவு கிருபையின் பிரம்மாண்டமான அளவு. இவங்களை பார்த்து பரிபூர்ண இன்பத்துல பரிபூர்ண திருப்தியில அவங்கள சந்தோஷப்படுறாரு ஒரு புருஷன் தன் மனவாட்டிய பார்த்து. சாங் ஆஃப் சாலமன் ஒரு புக் இருக்கு, அதை படிச்சீங்கன்னா தன் மனவாட்டி மேல எவ்வளவு இன்பத்தை காட்டுறாரு. அதுதான் இங்கெல்லாம் நடக்க போகுது. பாருங்களேன், பிரைடாக அது வந்திருக்குது. பாருங்களேன், குளோரியஸ்னா இப்ப சொல்றது வந்து பரலோகம் வந்து பரலோகத்துல நம்ம ஆண்டவரை பார்த்து ஆண்டவருடைய அழகை பார்த்து அனுபவிக்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் அதை பத்தி பார்க்க போறோம். பரலோகத்தின் இன்னொரு பெரிய இன்பம் என்ன தெரியுமா? ஆண்டவர் நம்மள பார்த்து அட்மயர் பண்ணி சந்தோஷப்படுற ஒரு இன்பம் எவ்வளவு எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்களேன். நம்ம அப்படித்தான் நினைக்கிறோம், ஆனா ஆண்டவர் என்ன நினைச்சிட்டு இருக்காரு? அவங்க வந்து அவங்கள பார்த்து ஆச்சரியப்பட்டு அவங்களுடைய அதிசயம் என்ன மாதிரி ஒரு சிருஷ்டிப்பு என் குமாரன் மூலமா பண்ணிருக்க, நம்மளை பார்த்து அட்மயர் பண்ணி ஆனந்தப்பட்டு ஒரு ஹஸ்பண்ட் போய் வைஃப் மேல புதுசா கல்யாணம் வைஃப் மேல வச்சிருக்கிற ஆசையோடு பாக்குறது எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. அந்த மனவாட்டிக்கு எப்படி இருக்கும்? நம்மள இந்த அளவுக்கு மதிக்கிறாங்களே, மதிச்சிருக்காரு, இந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்து மத்தீப இடத்துல அண்ட சராசரத்துக்கு முன்னாடி வைக்கிறாரே கடவுள் போது, அதுதாங்க இந்த குளோரியஸ் செவன். குளோரியஸ் செவன் எல்லாம் கிறிஸ்துவுடைய பரிபூர்ண நீதி நம்மள சுமத்தப்பட்டதுனால எவ்வளவு பெரிய ஒரு உயர்ந்த ஸ்தானத்துக்கு நம்ம வந்திருக்கிறோம். அதுதான் பெரிய குளோரியஸ் காரியமா பாக்குறோம். ஆகவே இதை தொடர்ந்து நம்ம பார்ப்போம். இது சொல்லி முடியாத காரியங்கள். இதுதான் ஒரு பயன்பாடுக்கு ஒரே ஒரு காரியத்தை நம்ம பார்த்து முடிப்போம். இதை யோசிச்சு பாருங்க, இதாங்க பிதாவுடைய வீடு. இதுக்காகத்தான் ஆண்டவர் நம்மளை சிருஷ்டித்தார் ஏதேன்ல, இதுக்காகத்தான் ஆண்டவர் நம்மளை சிருஷ்டித்தார். ஆனா பாவத்தில் விழுந்து நம்ம எங்க போயிட்டோம் பாருங்களேன். இதுக்காகத்தான் நம்ம இந்த குளோரியஸ் நிலைமைக்கு போறதுக்கு தான் ஆண்டவர் சிருஷ்டித்தார். பாவத்துல விழுந்து என்ன நிலைமைக்கு போயிட்டோம்? எல்லாரையும் இப்ப அப்படித்தான் கேக்குற, ஆதாமே ஆதாம் போய் ஒளிஞ்சுக்கிட்டான் இல்லையா, அந்த மாதிரி தான் நம்ம எல்லாம் போய் ஒளிஞ்சுக்கிறோம் ஆண்டவர் கிட்ட இருந்து. இந்த ஃபியூச்சருக்கு தான் உன்னை கூப்பிடுறேன், ஆதாமே நீ எங்க இருக்கிற, நீ எங்க இருக்கிற, வா பிதாவுக்கு வீட்டுக்கு வா, வா வான்னு அப்பா கூப்பிடுறாரு. ஆனா என்ன பண்றான்? ஒளிஞ்சுக்கிறது போய். இதுக்குதான் உன்னை கூப்பிடுற. பாவம் நம்மள என்ன பண்ணி வச்சிருக்கு பாருங்களேன். இப்ப அப்பா வீட்டுக்கு அழைக்கிறாரு, ஏன் இப்படி கஷ்டப்படுற, வா வான்னு அப்பா வீட்டுக்கு அழைக்கிறாரு. ஆனா அந்த கெட்ட குமாரனுக்கு பன்னி தொட்டி தான் இஷ்டமா இருக்குது, அப்பா வீடு புரிய மாட்டேங்குது, பன்னி கூட தான் இருக்கிறது ஆசையா இருக்குது. என்ன பண்ணுவான்? எப்போ அவனுக்கு புத்தி தெளிஞ்சு எங்க அப்பா வீடு எப்படி இருக்கும்னு நம்ம வந்த மாதிரி நம்ம வருவோமா? யோசிச்சு பாருங்க. இதுக்கு தாங்க கடவுள் நம்மளை அழைச்சிருக்கிறார், இவ்வளவு குளோரியஸ் காரியத்துக்கு. அவர்கிட்ட போய் ஒளியிருதா? எப்போ இந்த பாபிலோன் அசிங்கம், இந்த பாபிலோன் காரியங்கள் ஒருபோதும் நமக்கு நிரந்தர திருப்தியை கொடுக்க முடியாது. ஆண்டவர் உண்மையான திருப்தியான ஒரு உலகத்துக்கு நம்மளை அழைச்சிருக்கிறார். அவர் கதவை திறந்து இப்ப அழைக்கிறார், வா வான்னு. ஒரு நாள் கதவை மூடிடுவார் இல்லைங்களா? மூடிட்ட உடனே தெரிய போகுது, என்னை விட்டு அகண்டு போங்கன்னும் போது மலைகளே குன்றுகளே எங்க மேல உழுவுங்கன்னு கதறப்போற அந்த நிலைமை இப்போ இல்லை. இப்ப வான்னு கூப்பிடுறாரு, இந்த அதிசயமான எதிர்காலத்துக்கு வா வா அப்படின்னு கூப்பிடுறாரு. ஆகவே உங்களை இருக்கிறவங்க நீங்க ஆழமா யோசிச்சு பாருங்க. பரலோக இன்பம் ரொம்ப பெருசு, அதுக்கு நம்ம போறதுக்கு நம்மளுடைய முழு முயற்சி இருக்கணும். நீங்க உண்மையா அந்த அந்த ஆயக்காரன் மாதிரி எனக்கு ரட்சிப்பின் உறுதி இருக்கா, நிச்சயமா இன்னைக்கு நான் மறிச்சேன்னா பரலோகத்துக்கு நான் போவேன்ற ஒரு உறுதி இருக்கா? அதை யோசிச்சு பாருங்க. அதை நம்ம இயேசு கிட்ட வாங்கிக்கலாங்க, பெரிய விஷயம் இல்ல. கதறி நம்ம கூப்பிட்டோம்னா அந்த ஆயக்காரன் கத்துனா இல்லையா, ஆண்டவரே எனக்கு அந்த உறுதி இல்ல, ஆண்டவரே என் மனசு பாவம்தான் இருக்குது, உறுதி இல்ல, சமாதானம் இல்ல, எனக்கு உறுதி கொடுங்கன்னு கேட்கணும். அந்த ஒரு பெண்ணு போய் இயேசு பின்னாடியே போலாம், நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, இயேசு பின்னாடியே போற அவரு பேசாம போயிட்டே இருக்கிறாரு, கத்துறா. சீஷர்களுக்கு இரிட்டேட் ஆகுது, விரட்டி விடுங்க ஆண்டவரே, இல்ல விடுறது இல்ல, போய்கிட்டே இருக்கிறா. அவர் என்ன சொல்றாரு, நாயின்றாரு, நாய்க்கு குப்பி கொடுப்ப நான் விடுறாளா. இந்த கதையெல்லாம் சொல்லி என்கிட்ட தப்பிக்க முடியாது, ஆண்டவரே நாயனுடைய பிஸ்கெட்டாவது கீழே விடுவோம் இல்லையா, அதையாவது எனக்கு கொடுன்னு விடாதுங்க விசுவாசம்னா. ஆண்டவர் எனக்கு அந்த உறுதி கொடுக்கற வரைக்கும், நான் இன்னைக்கு மறுச்சா நான் பரலோகத்துக்கு போகணும்ன்ற உறுதி இருக்கிற வரைக்கும் விடாது. ஆண்டவரே எனக்கு கொடு, எனக்கு கொடுன்னு நம்ம ஏன் ஜெபிக்க கூடாது? அன்னைக்கு ஏன் கல்லு மண்ணுகிட்ட போய் ஜெபம் பண்ணும்? இன்னைக்கு ஜெபிச்சா அந்த உறுதி நமக்கு கிடைக்குமே. பரலோக சிந்தை உள்ளவர்களா நம்ம எல்லாரும் வாழணுங்க, அதுதான் பெரிய விஷயம், பெரிய ஆசீர்வாதம். ஒரே ஒரு கதை, சின்ன ஒரு பாஸ்டர் வந்து அவர் வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு 70 வருஷம் ஊழியம் செஞ்சு ஆண்டவருக்கு ரொம்ப முடிஞ்ச அளவுக்கு கஷ்டப்பட்டு செஞ்சிருக்கிறார் ஊழியம் செஞ்சுட்டு, அதுக்கப்புறம் அவரை கூட்டின்னு போய் டார்ச்சர் பண்ணியிருக்கிறாங்க, ரொம்ப டார்ச்சர், சாப்பாடு கொடுக்காம நிர்வாணமா அந்த கால கையை கட் பண்ணி அதெல்லாம் பண்ணியிருக்கிறாங்க. இயேசுவ மறுதளிக்கவே இல்லை அவர், என்ன பண்ண, ரொம்ப வெறுத்து 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 ரொம்ப பண்ணி ஒத்துக்கவே இல்லை அந்த ஆளு. கடைசியில கோம் வந்து மிஷின் கண் எடுத்து தபால் நீங்க சுட்டுட்டு அவர் மேல இருக்கிற ஆத்திரம் தீராம உடம்பெல்லாம் சுட்டுட்டாங்களாம். ஒரு 30-40 புல்லட்ஸ் உடம்பெல்லாம் பாஞ்சு சின்ன பின்னா ஆயிடுச்சு. அவர் போன பிறகு அவங்களோட சர்ச்சில் இருக்கிற ஒரு வாலிபன் அவங்க போய் பரலோகத்துல அவங்க எப்படி இருப்பாங்க ஒரு கற்பனையில அவர் எழுதியிருக்கிறார். அவர் பரலோகத்துக்கு போறாரு, ஒரு சாட்சியா மறிச்சு பரலோகத்துக்கு போறாரு. போன உடனே அவர் போன உடனே இயேசு சிங்காசனத்துல உட்கார்ந்து இருக்கிறாரு. அவரை பார்த்துட்ட உடனே அந்த துரை இறங்கி கீழே அப்படியே வர்றாரு. வந்து அவரை வந்து அவரை பார்த்துட்டு, ஐயோ எனக்காகவா வரீங்க, நான் என்ன பெரிய மனுஷன், அவர் கீழே சாஸ்தாங்கமா விடுகிறாரு. அவர் வந்து இயேசு அவரை தூக்கி கட்டி பிடிச்சுக்கிறார், கட்டி பிடிச்சிட்டு ஒரே முத்து கொடுக்குறாராம். அவர் எழுதி இருக்கிறார் அந்த பொண்ணுன்னு நினைக்கிறேன், அவங்க அப்பாவுடைய பொண்ணு, அப்பா முத்து கொடுக்குறாராம். பயங்கரமா இயேசு முத்து கொடுக்குறாராம். முத்து கொடுத்துட்டு அப்ப உடம்பெல்லாம் அவன் தொட்டு இயேசு தொட்டு பாக்குறாராம், உடம்புல ஒரு காயம் இல்லை இல்லைங்களா, எல்லாம் குளோரியஸ் பாடி அவனுக்கு கிடைச்சிச்சு, எல்லா குண்டு பாஞ்ச ஒரு காயம் இல்லை, பரிபூர்ண சரீரம். அவன் இயேசு தொட்டு குத்துவிட்டு எத்து பார்க்கும்போது அவர் காலில் கையில காயம் இருக்குதா, இன்னும் இந்த கையில காயம் இருக்குதான், இங்க உடம்புல பார்க்க இங்க ஓட்டம் இருக்குதான் அவருக்கு, இன்னும் காலில் பாக்குறான்னா காலில் ஓட்டம் இருக்குதான். சாமி எனக்கு பரி, அப்படியே அழுறானா அவன், அப்படியே அழுது. இயேசு அங்க அவனை பார்த்து சொல்றார், உத்தமன உண்மை உள்ள ஊழியக்காரா அப்படின்றாராம். அதை கேட்ட மனுஷன் அங்க சொல்றாராம், ஐயோ இதுக்காக நான் கோடி தடவை நான் சத்தான கோடி புல்லட்டு பாஞ்சு வந்தாலும் பரவாயில்ல, கோடி ஆயுசு எனக்கு இருந்து இதே மாதிரி திருப்பி திருப்பி நரகத்துக்கு போயிட்டு வந்தா, இந்த ஒரு நிமிஷம் இயேசு கண்ணை பார்த்துட்டு சொல்றாராம், இதுக்காக ஒரு நிமிஷம், இந்த ஒரு நிமிஷத்துக்காக கோடி தடவை திருப்பி திருப்பி நான் சித்திரவதை அனுபவிச்சுட்டு அப்படி ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து என்ன அழிச்சுட்டு வர்றதுக்கு நான் ரெடியா இருக்கிறேன் அப்படின்னார். அதாங்க பரலோகம், ஒரு நிமிஷம் போதும் பரலோகத்துல, நம்ம ஆயுசுகள்லாம் சரி கட்டிடும், சார்த்தகம் பண்ணிடும். அந்த குளோரியஸ் பரலோகம் நமக்காக காத்திருக்கு. அதுக்காக பரலோக சிந்தனை உள்ளவர்களா நம்ம வாழ ஆரம்பிக்கும், அந்த சிந்தனை உள்ளவர்களா நம்ம வாழ்க்கை இருக்கட்டும். நம்ம போகும்போது ரொம்ப வெக்கப்படுவோம், சில பேர் வெக்கப்பட்டு, ஐயோ என்ன போய் இந்த உலக காரியங்க போய் இவ்வளவு கவர்ச்சியா வச்சிருக்கேன்னு வெக்கப்பட்டு தான் பரலோகத்துக்கு போனாங்க, இது போய் இவ்வளவு நாள் என் மனசை பிடிச்சுக்கிட்டு இருந்துச்சே. ஆகவே தேவன் நமக்கு உதவி செய்யட்டோம், பரலோக சிந்தை உள்ளவர்களா நம்ம மாத்துட்டோம். ஆண்டவர் ஜெபம் செய்வோம்.